எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஷனுக்கு எடுத்திருக்கிற புத்தகம் த மேஜிக் ஆஃப் இந்தியன் மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் டீனி நாயர் எழுதின புத்தகம். ஸோ இந்த பேர் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா டாக்டர் TINY டீனி நாயர்னு இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து இவர் ஆம்பளையா இல்லை பொம்பளையா அப்படின்ற கன்ஃபியூஷனில் இருந்தாங்கன்றதை பற்றி ஒரு 2-3 அத்தியாயங்கள்லையுமே இந்த புக்கில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த புத்தகம் எதை பற்றினதுன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம நிறைய படிச்சிருப்போம் இல்லை பார்த்துருப்போம், டாக்டர்ஸை வந்து அட்டாக் பண்ணுறாங்க நிறைய இடங்களில், டாக்டர்ஸ் மேலே இருக்கிற நம்பகத்தன்மை குறைஞ்சிட்டே இருக்குது அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு மேலே வந்து நம்ம ரெகுலராக நிறைய மீடியாவில் படிச்சுட்டே இருக்கக்கூடிய விஷயந்தான். இப்போது லாஸ்ட் இயர்லாம் பெரிய லெவலில் ப்ரொட்டஸ்ட்லாம் கூட பண்ணாங்க, அதுக்கு எதிராக ஒட்டுமொத்தமாக ஆல் இண்டியா லெவலில் டாக்டர்ஸ் எல்லாமே ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த புத்தகம் 2019 ஒரு டாக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்ற மாதிரி எழுதின மாதிரி வந்த ஒரு புத்தகம் தான் த மேஜிக் ஆஃப் இந்தியன் மெடிசன். இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்லாம் ரொம்ப க்ரௌடட், வித்தியாசமான மனநிலையில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக சேரக்கூடிய இடம், குழந்தைங்க அழுதுகிட்டே இருக்கும், அந்த கிருமிநாசினியுடைய ஸ்டென்ச் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய இடம், இது மாதிரி ஒரு ஃபுல் ஆஃப் கேஆஸ் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல டாக்டர் வந்து அவருடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. மற்ற கண்ட்ரீஸ்ல எல்லாம் ப்ராபப்ளி இந்த மாதிரி இல்லை, மேபி அவர் பார்த்த டெவலப்ட் மார்க்கெட்ஸ் அந்த மாதிரி டெவலப்ட் கண்ட்ரீஸ்ல எல்லாம் அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இல்லை. இங்கே வந்து ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ், பல விஷயங்கள் இருக்கு, அதையும் மீறி டாக்டர்ஸ் வந்து எப்படி அவங்களுடைய சர்வீஸை கொடுக்குறாங்க அப்படின்றத அவருடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதோடைய சப்டைட்டில் பார்த்தீங்கன்னா, த அன்எடிட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் யூ டு லாஃப் அண்ட் க்ரை. ஸோ இதில் வந்து நிறைய ஹிலாரியஸ் எபிசோட்ஸும் இருக்குது, ரொம்ப சோகமான எபிசோடும் இருக்குது, இது போக நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயமும் இருக்குது. ஒட்டுமொத்த புத்தகமும் பார்த்தீங்கன்னா வெறுமனே 174 பக்கம் தான் இருக்குது. இந்த 174 பக்கத்துலையும் 80 chapters வச்சுருக்காரு. ஸோ சாப்டர் எல்லாமே ரெண்டு பக்கம் மூணு பக்கம், ஒரு சில சாப்டர்ஸ் ஜஸ்ட் 1 page முடிகிறதும் இருக்குது. ரொம்ப ஈஸியாக படித்து முடிக்கக்கூடிய ஒரு புத்தகமாக தான் அந்த புத்தகம் இருந்தது படிக்கிறப்போ. ஸோ அந்த 80 எபிசோடில் சில முக்கியமானது நமக்கு படிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுன எபிசோட்ஸை மட்டும் படிக்கிறேன். வழக்கமாக நான் வந்து புத்தகத்தை பொதுவாக பார்க்காம ஃபுல்லாக சம்மரைஸ் பண்ணி சொல்லுவேன், பட் வந்து இந்த புத்தகத்தில் ஸ்பெசிஃபிக்கான ஏரியாவில் போய் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை சொல்கிறது முக்கியம்னு தோணுது. ஸோ ஒவ்வொரு சாப்டராக நான் சொல்கிறேன், நேரம் இருந்தால் மேற்கொண்டு அதிகமான சாப்டர்ஸ் நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து chapter 4 வந்து கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்டருடைய பேர். ஸோ அதில் வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அப்போ தான் MBBS படித்து முடிச்சுட்டு MD இன்டர்னல் மெடிசன் வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜில் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்போது வந்து ஒரு வார்டில் அவர் இருக்கிறப்போ ஒரு மிடில் ஏஜ் மேன் வந்திருக்கிறாரு. அவருக்கு வந்து ஏதோ சாதாரண என்ன இல்னஸ்ன்னு தெரியாமல் திடீர்னு கொலாப்ஸ் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்தவரை பார்த்ததுமே அவருடைய ப்ரீதிங் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கவும், இவர் வந்து ஒரு கார்டியாலஜிஸ்ட் அப்போனா, பட் அவர் வந்து MD இன்டர்னல் மெடிசன் படிச்சுட்டு இருக்கிற டைமில் பார்க்குறப்ப அவருக்கு கார்டியாக் அரெஸ்டோடைய சயின்ஸ் மாதிரி தெரிஞ்சிருக்குது. உடனே அவர் வந்து கார்டியாக் மசாஜ் பண்ணிட்டு பேசிக் CPR உட்பட எல்லாத்தையுமே பண்ணிட்டு அந்த பேஷண்ட்டை நேராக ICUக்கு வந்து ஸ்ட்ரெச்சரில் வச்சு வேகமாக தள்ளிட்டு போயிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்படி எல்லாரும் இது டாக்டர்ஸ் எல்லாம் பரபரப்பாக அவர் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க ICUக்கு. அந்த நேரம் பார்த்து அங்கே இருந்த ஒரு சீனியர் மோஸ்ட் நர்ஸ் ஒருத்தவங்க, அதாவது ரிட்டையர்மெண்ட் வயசில் இருக்கக்கூடிய ஒரு நர்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, வந்து அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு வேகமாக அவரை தள்ளிட்டு போன ஸ்ட்ரெச்சரை ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நிறுத்துறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க என்னன்னு தெரியாமல் அந்த டாக்டர்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பேஷண்ட்டுடைய வாயை ஓப்பன் பண்ணி அவங்களுடைய இது கழுத்தையும் கொஞ்சம் அப்படியே லைட்டாக விரிச்சு விட்டுட்டு மேகில்ஸ் ஃபோர்செப் அப்படின்றது வந்து ஒரு ஒரு மாதிரி சின்ன இடுக்கி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொருள், அதை வந்து அந்த பேஷண்ட்டுடைய மவுத்துக்குள்ளே விட்டுருக்காங்க. உள்ளேருந்து அவங்க ஏதோ ஒரு ஒரு பொருள், ஒரு லம்ப் மாதிரி ஒரு பொருளை மட்டும் எடுத்து வெளியில் வீசியிருக்காங்க. ஆக்சுவலி அந்த பேஷண்ட்டுக்கு என்ன ஆயிருக்குன்னா, அவர் எதையோ ஒன்று முழுங்கி அது வந்து தொண்டையில் சிக்கிக்கிட்டு சோக் ஆகிருக்குது, அதனால தான் இவ்வளோ பிரச்சனை. இவங்க அது கார்டியாக அரெஸ்ட்னு நினச்சிட்டு ICUக்கு தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த நிமிஷம் அவர் என்ன நினச்சிருக்கிறாருன்னா, நம்ம படிக்கிறதுன்றது வந்து ரொம்ப கம்மியான ஒரு விஷயம் மருத்துவத்தில், எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது இந்த ஒரு எபிசோடு அவருக்கு உணர்த்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதோட முடிக்காமல் கடைசியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ எல்லாமே எந்த ஒரு கேஸ் எந்த ஒரு பேஷண்ட் வந்து டிஸ்சார்ஜ் பண்ண வேண்டிய நிலைமை இருந்தாலும் அவர் சைடில் மட்டும் டிசைட் பண்ணாமல் அங்கே இருக்கக்கூடிய டியூட்டி நர்ஸ்டையும் கேட்டு அவங்களும் ஓகே சொன்னால் மட்டும்தான் யாரையும் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. இந்த எபிசோடில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது எவ்வளோ முக்கியம் அந்த ஃபீல்டில் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கடுத்த சாப்டர் வந்து ஹாப்பி பை சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர். இதில் வந்து ரெண்டு பேரை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஒருத்தர் வந்து ஒரு பில்டிங் பில்டர், ஒரு பிஸ்னஸ்மேன். இன்னொருத்தவங்க வந்து ஒரு பியூட்டிஷியன். ரெண்டு பேருமே வேற வேற ஆளுங்க. ஒருத்தருடைய வயசு 60, இன்னொருத்தருடைய வயசு 50. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தா அவங்களுடைய வேலையை பத்தி எப்பயுமே குறை சொல்றது வந்து இவர். இவங்க ரெண்டு பேரும் இவருடைய ரெகுலர் பேஷன்ஸ். அந்த 60 வயசுக்கார பில்டர் வந்து வந்து இறங்குறதோ மெர்சிடிஸ் எஸ் கிளாஸ் கார்ல தான் வந்து இறங்குவாரான். ஆனா எப்பயுமே என்னோட வேலை வந்து சரியில்லை, இதோட பெட்டரான வேலை எத்தனையோ இருக்கு, ஏதாவது பார்த்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த பியூட்டிஷியன் அம்மா வந்து எப்போ வந்தாங்கனாலும் அவங்ககிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸ் வந்து ரொம்ப ரூடாக இருக்காங்க, பேட் பிஹேவியராக இருக்காங்க அப்படின்ற மாதிரியே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்களாம்மா. ரெண்டு பேருமே வந்து அன்ஹாப்பியாக தான் இருந்திருக்கிறாங்க அவங்களுடைய ஓன் வேஸில். ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரே டைமில் வந்து கேன்சர் வந்திருக்கு. அந்த அம்மாவுக்கு பிரஸ்ட் கேன்சரும் அவருக்கு வந்து ப்ரோஸ்டாட்டிக் கேன்சரும் வந்திருக்குது. ரெண்டுமே வந்து வித்தியாசமான நோயினாலும் ரெண்டுமே வந்து ரெண்டில் ஒன்று வந்து ஸ்பீடாக ஆன்செட் ஆகக்கூடியது பிரஸ்ட் கேன்சர், ப்ரோஸ்டேட்டிக் கேன்சர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகக்கூடியது. பட் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு பிறகு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து ரெண்டு பேருக்குமே வந்து ஃபுல்லாக வந்து கேன்சர் க்யூர் ஆயிடுச்சு இனிஷியல் ஸ்டேஜஸில் பார்த்ததுனால. அதுக்கு பிறகு அவங்க எப்போ இவரை பார்த்தாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எந்த ஒரு பிரச்சனையும் என்னுடைய வேலையில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுடைய டோட்டல் மென்டாலிட்டியே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த மாதிரி தான் கேட்டு முடிக்கிறார். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்கணும்னா அதுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடியது போதுன்ற நம்பிக்கையில் இருந்தால் போதுமா, இல்லைன்னா இந்த மாதிரி கேன்சர் மாதிரி ஏதாவது ஒன்று வந்து அது க்யூர் ஆனால் தான் வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இந்த சாப்டரை முடிச்சிடறாரு. இதில் அவர் சொல்ல வர்றது வந்து ரொம்ப சிம்பிளாக, நமக்கு இப்போ இருக்கிறது வந்து ஏகப்பட்ட அன்சர்டனிட்டிஸ் இருந்து இருக்கக்கூடிய லைஃப்பில் நம்ம இப்போ இருக்கிறத எவ்வளவு நம்ம கையில் இருக்கோ என்ன இருக்கோ அதை வந்து வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதுக்கடுத்து ஒரு சாப்டரில் வந்து ப்ரிவென்ஷன் ஆர் க்யூர் அப்படின்றதான் சாப்டர் 10 தலைப்பு. இந்த சாப்டரில் வந்து ஒரு அவங்களுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் அவங்க வீட்டுக்கு வர்றத வந்து சொல்லியிருக்கிறார். அவர் வர்றப்ப என்ன இது இந்த இதில் என்ன சொல்லுவாருன்னா, பொதுவாக வந்து டாக்டர்ஸான எங்களை வந்து சொந்தக்காரங்க அதிகமாக மீட் பண்ண வர்றது இல்லை, வந்தாங்கன்னா அவங்களுக்கு மோஸ்ட்லி ஏதாவது ஒரு இல்னஸ் இருக்கும், அது விஷயமா கன்சல்ட் பண்ண வந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் மோஸ்ட்லி நிறைய இடத்துல சொல்லியிருப்பார். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்து அவங்ககிட்ட வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறாரு. அவருடைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை கொடுத்து இது என்ன அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட்ஸை பார்த்து என்ன ஏதுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு டாக்டர் பார்த்துட்டு சொல்லியிருக்கிறாரு, கொலஸ்ட்ரால், பிபி, டயபெட்டிஸ் இதெல்லாமே வந்து கொஞ்சம் அந்த வரக்கூடிய ஸ்டேஜை ஒட்டின மாதிரி இருக்குது, பார்டர் லைனை ஒட்டி இருக்குது, அதனால முடிஞ்ச அளவுக்கு இப்போயே ப்ரிவென்ஷன் ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த அங்கிள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை எனக்கு வந்து அலோபதிக் மெடிசின்ஸ் மேலையெல்லாம் வந்து அவ்வளோ நம்பிக்கை இல்லை, நான் ஏதாவது நேச்சுரல் ஹெர்பல் மெடிசின்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இது வந்து போன வருஷம், ஒரு வருஷம் முன்னாடி நடந்தது. இந்த புத்தகம் எழுதுனா 2019. அதுக்கடுத்து அந்த ஒரு வருஷம் தாண்டி வந்திருக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தா அவருக்கு வந்து ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் வர மாதிரி இருந்தது வந்து இந்த பிபி, டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால் எல்லாமே சேர்ந்து வந்து ஹார்ட் அட்டாக் வேற வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு ஹாஸ்பிட்டலில் வச்சு 500,000 ரூபாய் செலவு பண்ணி அதுக்கு பிறகுதான் அவருடைய உடம்பு வந்து க்யூர் பண்ணி வெளியில் அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து அவர் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த மாதிரியான டிசீசஸ்லாம், லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஆரம்பத்திலேயே அர்லி ஸ்டேஜில் இருக்கிறப்பே முடிஞ்ச அளவுக்கு ப்ரிவென்ஷன் எடுத்துக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, டயட் கண்ட்ரோல் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிட்டோம்னாவே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். விடுறப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாமல் விடுறப்ப தான் 500,000,000 செலவு பண்ணி உடம்பும் மகா மோசமான நிலைமைக்கு போகிற நிலைமை வருது, அந்த மாதிரி தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க அப்படின்னு இந்த சாப்டரில் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து சாப்டர் 14 பார்க்கலாம், மித் பஸ்டர் வர்சஸ் இன்சைடர் நாலேஜ். ஸோ இந்த சாப்டரில் வந்து நம்ம பொதுமக்கள் வந்து சில விஷயங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறது எந்த அளவுக்கு வந்து டேஞ்சரஸ் ஆனது, இல்லைன்னா நம்ம பொதுவாக டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கக்கூடிய விஷயங்களை வந்து டாக்டர்ஸுக்கு எப்படி இரிட்டேட் பண்ணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ முதல் இது வந்து சும்மா மித்ஸ் அண்ட் இன்சைடர் நாலேஜ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாரு. முதல் மித் வந்து என்ன கேட்டிருக்கிறாருன்னா, நிறைய நிறைய பேஷண்ட் போய் அவங்ககிட்ட கேட்குறது வந்து என்னென்னா, இப்போ நான் வந்து இந்த மெடிசன் எடுக்க ஆரம்பிச்சேன்னா டயபிட்டிஸ்க்கு லைஃப் லாங்காக நான் அந்த மெடிசன் எடுத்துக்கிட்டே இருக்கணுமாமே, அது உண்மையா அப்படின்னு கேட்பாங்க, கேட்டிருக்கிறாங்க. அவர் சொல்கிறது என்னென்னா, ஆமாம் அது உண்மை தான், ஆனால் அதுக்கு காரணம் வந்து இந்த மெடிசன் லைஃப் லாங்காக எடுக்கிறதுக்கு காரணம், இது வந்து ஒரு ட்ரக் அதாவது ஒரு போதைப் பொருள் மாதிரி அடிக்டிவான விஷயம் கிடையாது. எதனால இதை வந்து லைஃப் லாங் எடுக்கணும்னா, இந்த டிசீஸ் வந்து கிரானிக் டிசீஸ், லைஃப் லாங் அந்த டிசீஸ் இருந்துட்டே இருக்கும், அதனால தான் நீங்கள் வந்து மெடிசன் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ரெண்டாவது வந்து ரெண்டாவது அவர்கிட்ட அதிகமாக மக்கள் சொல்லக்கூடியது வந்து டயபிட்டிஸ், கொலஸ்ட்ரால், ஹைப்பர் டென்ஷன், இதையெல்லாம் வந்து லைஃப் ஸ்டைல் மெஷர்ஸை மட்டுமே வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், மெடிசின்ஸ் எல்லாம் டாக்ஸிக்னு சொல்கிறாங்க, அதனால மெடிசின் ஸ்டார்ட் பண்ணுறதை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு டிலே பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருக்குறாங்க அவர்கிட்ட. பட் அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மெடிசின் வந்து நாங்கள் எல்லாருக்கும் ஆரம்பத்துலேயே கொடுக்க மாட்டோம், எப்போ வந்து மெடிசின் எடுக்கணும்னு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அப்போவே உங்களுக்கான டிசீஸ் வந்து அந்த ப்ரிவென்ஷன் ஸ்டேஜை ஓரளவுக்கு தாண்டிடுச்சு, முன்னாடி வந்திருந்தீங்கன்னா அதை சரி பண்ணியிருக்கலாம், அர்லியாக வந்திருந்தால் அதுக்கேற்ற மாதிரி லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் அது இதெல்லாம் பண்ணியிருக்கலாம். பட் டாக்டர் வந்து ட்ரக் ப்ரிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாருனாவே அந்த ஸ்டேஜை தாண்டிடுச்சு, நீங்கள் ரெகுலராக எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து மூணாவது வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அந்த பொதுவாக வந்து ஒரு சும்மா ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி கொடுத்துருக்குறாரு. ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒருத்தர் வந்து நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு, நான் வந்து ஒரு ரொட்டீன் மெடிக்கல் செக்அப்புக்கு தான் இப்போ வந்தேன், அதனால் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன் அப்படின்னு அந்த பேஷண்ட் சொல்கிறாரு. அதுக்கு டாக்டர் வந்து கேட்டிருக்கிறாரு, நீங்கள் இப்போ என்ன மெடிசனில் இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு, நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ, நீங்கள் கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் என்ன மெடிசன் இருந்ததோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பொதுவாக நிறைய பேர் சொல்கிறதா, நானே ஒன்று ரெண்டு இடத்துல சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட எல்லாம். ஸோ இதுக்கு வந்து டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து ஒரு டாக்டரை பார்க்க போகிறீங்கன்னா வெறுமனே கையை வீசிட்டு போகாதீங்க, ஏற்கனவே அவரை பார்த்துருந்தீங்கன்னா போகிறப்ப தயவு செஞ்சு மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை வந்து கையோட எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா ஒரு டாக்டர் வந்து ஒரு நாளைக்கு 50 பேரை பார்ப்பாரு, நீங்கள் வந்து ஒரு மாதம் முன்னாடியோ ஒரு வருஷம் முன்னாடியோ வந்திருந்திருக்கலாம், உங்களுக்கு கடைசியாக என்ன மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாருன்னு அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, அதனால் நீங்கள் வந்து எங்கே எப்போ போனீங்கன்னாலும் ஒரு டாக்டரை பார்க்குறப்போ பழைய ரெக்கார்ட்ஸை வந்து கையோட எடுத்துகிட்டு போங்க அப்படின்றது வந்து இன்னொரு இன்சைடர் நாலேஜாக சொல்லியிருக்கிறார். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா, பொதுவாக டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட்ஸுக்கு வந்து தெரிஞ்சிருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இதுக்கடுத்து 19வது சாப்டரில் வந்து காஸ்ட் ஆஃப் மேக்கிங் எ டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சாப்டர் இருக்குது. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க அம்மா அப்பா வந்து எப்படி வந்து அவங்கள வந்து டாக்டர் ஆக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்கிறாரு. இது எப்படின்னா, அவங்க அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்து ரிட்டையர் ஆனவர், இவருக்கு வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 5.5 வருஷம் ஆயிருக்குது, அதுக்கு பிறகு எம்டி படிக்கிறதுக்கு ஒரு 3 வருஷம் ஆயிருக்குது, டிஎம்முக்கு அதுக்கடுத்து இன்னும் ஒரு 3 வருஷம் ஆயிருக்குது. இதிலெல்லாம் இதில் அவர் சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா, இந்த இதெல்லாம் படிக்க வைக்கிறதுக்காக அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து எந்த விதமான பிரேக்கும் எடுத்ததில்லை, எங்கேயுமே வந்து ஒரு ஃபாரின் டூரோ இல்லைன்னா வேறு ஏதாவது வெளியில் வந்து ஒரு ஆனுவல் டூர் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே அவங்களால கடைசி வரைக்கும் பண்ண முடியல, சம்பாரித்த எல்லா பணத்தையும் வந்து முழுக்க முழுக்க இவருக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. மொதல் 5.5 வருஷம் இவர் படித்து முடிக்கிறப்போ சரி பையன் ஒரு வழியாக படித்து முடிச்சுட்டான், இனிமேல் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவான்னு நினைக்கிறப்போ எம்டி போயிருக்கிறாரு, அதுக்கு வந்து பெரிய லெவலில் பணம் செலவாயிருக்கு, ஒரு 3 வருஷம் அதில் வந்து போயிடுச்சு. சரி எம்டி முடித்த பிறகாவது பையன் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவான்னு நினைக்கிறப்போ இவர் வந்து டிஎம் சேர்ந்துட்டார். இது விஷயம் என்னென்னா, இந்த கோர்சஸ் எல்லாமே ஹைலி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்ததுனால இவர் வந்து ஃபேமிலியை வந்து கண்டுக்கவே இல்லை, முழுக்க முழுக்க ஸ்டடியில் மட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அங்கே என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் படிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த கேப்பில், அதாவது 5.5 வருஷம், அடுத்து 3 வருஷம், அடுத்து 3 வருஷம், கிட்டத்தட்ட 12 வருஷம் இவர் படிச்சுக்கிட்டு படித்து முடிக்க போகிற நேரத்தில் இவருடைய பல ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெல் எம்ப்ளாய்டாக இருந்துட்டாங்க, நிறைய பேர் வந்து ஸ்கூட்டர் வச்சுட்டு இருந்தவங்க ஸ்கூட்டர்லேருந்து காருக்கு மாறிட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இவர் வந்து படிச்சுக்கிட்டு இருந்த காலம்ன்றது early 90s இருக்கும், 12வது வருஷம் படித்து முடிக்கிறதெல்லாம். அந்த நேரத்தில் ஸ்கூட்டரே ரொம்ப கம்மியான ஆளுங்க கையில் தான் இருந்தது ஹோல் இந்தியாலையும். அதில் இவருடைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூட்டர்லேருந்து காரே வாங்குற அளவுக்கு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேருக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அதுவும் போக நிறைய பேர் வந்து ஏற்கனவே வச்சிருக்கிற வீட்டை விட இன்னும் பெரிய வீடு வாங்குறதுக்கான பிளான்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து இவர் இன்னும் படிச்சு முடிச்சுட்டு வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நடந்துருச்சு. இதில் அவருடைய அம்மா வேற கொஞ்சம் வருஷத்தில் வந்து அல்சைமர்ஸ் டிசீஸில் இறந்து போயிட்டாங்க. ஸோ இவர் கடைசியாக என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இப்போ படித்த மெடிசனுடைய விலை என்னன்னு பார்த்தோம்னா, வெறும் சம்பளம் மட்டும், வெறுமனே எங்கள் அப்பா வந்து கட்டின ஃபீஸ் மட்டும் கிடையாது, எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஹாலிடேஸ் எடுத்ததே கிடையாது, அவங்க வாழ்க்கை முழுக்க வாடகை வீட்டில் மட்டும்தான் இருந்தாங்க, காலகாலத்துக்கும் அவங்க வந்து கஷ்டப்பட்டு சம்பாரித்தா மட்டும்தான் இதெல்லாம் என்னால் பண்ண முடிஞ்சுது. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு வந்து மொத்தமாக நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டையும் சேர்த்தோம்னா என்னுடைய டோட்டல் மெடிசன் கோர்ஸுக்கு வந்து எவ்வளோ செலவு பண்ணிருப்பேன்னு கணக்கு பண்ணி பார்த்தேன், என்னால் கணக்கு பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தியிருக்கிறாரு. பட் இதில் இதை படிக்கிறப்ப எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னென்னா, டாக்டர்ஸ் பொதுவாகவே வந்து டாக்டர்னு படிக்கிறவங்க நிறைய மார்க் எடுத்தவங்க நல்ல புத்திசாலி தான் டாக்டராக போகிறாங்க. அவ்வளோ பெரிய புத்திசாலிங்களுக்கு முதல்ல தெரியாதா எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு 5.5 வருஷம் ஆகும், எம்டிஓ டிஎம்ஓ எடுத்தால் அடுத்தடுத்து 3 வருஷம் ஆகும் அப்படின்றது தெரியாமல் தான் எடுத்திருப்பாங்களா? இது வந்து ஒரு விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலாக தான் எனக்கு தெரிஞ்சது இதை படிக்கிறப்போ. இவ்வளவும் சொன்ன இவருடைய பையன் வந்து இப்போ டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கிறார். அது வந்து சும்மா ஒரு உபதகவலாக சொல்கிறேன், இந்த சாப்டரில் அதை எழுதலை, பட் வேற ஒரு சாப்டரில் அது சொல்லியிருக்கிறார். அதுக்கடுத்தது வந்து ஈகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்குது. ஸோ இந்த சாப்டரில் வந்து என்னென்னா, அவர் வந்து யூஎஸ்க்கு ஒரு தடவை ட்ரிப் போயிருந்தப்ப அவருடைய கார்டியாலஜிஸ்ட் ஃப்ரெண்டு வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து சுற்றி காட்டியிருக்கிறார். அவருக்கு சுற்றி காட்டி ஒவ்வொருத்தவங்களாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ ஒரு முக்கியமான ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து பீடியாட்ரிக் ஐசியூ வார்டு, இங்கே வந்து இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வந்து காட்டு தீ மாதிரி பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதெல்லாம் பரவாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஜானிட்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அங்கே துப்புரவு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அவங்களும் வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷமாக கை கொடுத்து, ஆமாம் இது வந்து முக்கியமான வேலை, இதெல்லாம் பண்ணாமல் இருந்தோன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம், அவங்க வேலை பார்க்குறவங்களும் ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாங்க, அதுக்கான ரெக்கக்னிஷனை வந்து கொடுத்துருக்குறாங்க. இதை சொல்லிட்டு கடைசியாக அவர் வந்து என்ன கேட்டிருக்கிறாருன்னா, இந்தியாவில் வந்து நம்ம வந்து ஐசியூவில் க்ளீன் பண்ணுறவங்களோட பேர் யாருக்காவது தெரிஞ்சிருக்குமா? டாக்டர்ஸ் ஆகட்டும், அங்கே பேஷண்ட்ஸை பார்க்குறதுக்கு வந்திருக்கிறவங்களாகட்டும், யாராவது அங்கே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, ஒரு நாளைக்கு 3 தடவை க்ளீன் பண்ணுறாங்களே, அவங்க பேர் உங்கள் யாருக்காவது தெரியுமா? அவங்க இருக்கிறத வந்து யாரும் கண்டுக்கிறதே கிடையாது. அவங்க அந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்க்கறதுனால தான் பாக்டீரியா உட்பட பல விஷயங்கள் வந்து பரவாமலும் ஐசியூவில் இருக்கிறவங்க வந்து ஹெல்த்தியாக முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கான ஒரு வேலையும் பார்த்துருக்குறாங்க. அவங்கள நம்ம நாட்டில் நம்ம எப்படி நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டுட்டு கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரியான க்ளீனிங் ஜாப் இந்தியாவில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்க்குற எல்லாருக்குமே வந்து அவுட் சோர்ஸ் ஏஜென்சிஸ் மூலமாக தான் வருது. அவங்க யாருக்கும் வந்து நேம் டேக் உட்பட எதுவுமே இருக்காது, எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்து வேலை பார்ப்பாங்க. இவங்க எல்லாம் வந்து உள்ளே இருக்கக்கூடிய கன்சல்டன்ஸை வந்து அவங்க வேலை பார்த்து முடிச்சுட்டு வெளியில் போகிற நேரத்தில் சீக்கிரட்டாக போய் சந்திச்சு தான் அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா என்ன ஏதுன்னு கேட்பாங்களாம். ஏன்னா அவங்க க்ளீன் பண்ணுற அந்த வேலை பார்க்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல்லையே கன்சல்டிங் ஃபீஸ் கட்டுறதுக்கான அளவுக்கான காசு அவங்க யார்ட்டையுமே கிடையாது. நம்ம எந்த சுச்சுவேஷனில் அவங்களெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்குங்கன்ற மாதிரி இந்த சாப்டர்ல அவர் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு அடுத்தது வந்து பொதுவாக வந்து சீனியர் டாக்டர்ஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடியவங்கெல்லாம் மோஸ்ட்லி டெப்ரெஸ்டாகவே இருக்காங்களே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி இதில் வந்து சொல்லியிருக்கிறாரு. என்னென்னா ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ஒரு சீன் சொல்லியிருக்காரு. பொதுவாக வந்து காலையில் 8 மணிக்கு இவர் வந்து ஐசியூக்கு உள்ளே வந்து ரொம்ப சந்தோஷமாகவே போனார்னாலும், ஒரு பெட்டில் வந்து ஒரு 65 வயசு ஆள் டெர்மினல் ஹார்ட் ஃபெயிலியரில் எப்போ சாவோன்ற மாதிரியான நிலமையில ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. அதுவும் பார்த்தாம என்னை தயவு செஞ்சு கொன்னுருங்கன்ற மாதிரி அவரே ப்ளீட் பண்ணிட்டு இருக்கிறாரு. பெட்டு 5 வந்து அவருடைய வயசை சேர்ந்த ஒரு ஆள் வந்து பெரிய லெவலில் ஸ்ட்ரோக் வந்து அன்கான்ஷியஸாக படுத்து கிடக்காரு. பெட் 6 அவருடைய பையன் வயசில் ஒரு பையனுக்கு வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து அவன் படுத்துருக்கான், அவனுக்கு வந்து சான்ஸ் ஆஃப் ரெக்கவரி வந்து ரொம்ப டவுட்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த பையனுடைய அம்மா வெளியில் உட்காந்து அழுகிறதையும் அவர் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்னா டிப்பிக்கலாக வந்து ஒரு டாக்டர் வந்து எவ்ரிடே என்கவுண்டர் பண்ணக்கூடியது. இதையே வந்து 20-30 வருஷமாக ஒரு ஆள் பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா அவர் சந்தோஷமாக இருப்பாரா இல்லை டெப்ரெஸ்டாக இருப்பாரா அப்படின்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதை சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, பொதுவாக வந்து டாக்டர்ஸுக்கு வந்து ஹெப்படைட்டிஸ் பி வந்து ரொம்ப யூஸ்வலாக வரக்கூடியது. ஹெப்படைட்டிஸ் பி வந்து ஒரு கம்யூனிகபிள் டிசீஸ்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸியாக பரவக்கூடியது. நிறைய டாக்டர்ஸுக்கு வந்து ஹெப்படைட்டிஸ் பி இருக்குமா, அவங்க வேலை சம்மந்தமாக ஆக்குபேஷனல் ஹசார்டாக. அந்த ஹெப்படைட்டிஸ் பி மாதிரியே தான் டிப்ரெஷனும் வந்து டாக்டர்ஸுக்கு வந்து ஒரு ஆக்குபேஷனல் லாஸ் ஆடு. இதெல்லாம் இருக்கிறப்ப எதுக்கு நம்ம டாக்டரா இருக்கோம் அப்படின்னு கேக்குறீங்களா? அதுக்கு காரணம், ஒன்ஸ் இன் அ வைல் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இல்லையா, என்னுடைய அம்மாவோட உயிரை காப்பாத்தினதுக்கு நன்றி, எங்க என்னுடைய பிள்ளைய காப்பாத்தி கொடுத்தீங்க ரொம்ப நன்றி அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் எங்க எல்லாரையும் வந்து திருப்பியும் கண்டினியூவா வந்து இந்த வேலையை வந்து பார்க்க வச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுக்கடுத்து 26வது சாப்டர். இந்த சாப்டர்ல வந்து இது வந்து ரொம்ப சீரியஸான சாப்டர் கிடையாது. இதுல வந்து இந்தியன் மதர்ஸை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கிறாரு. இந்த இந்தியாவில் வந்து கல்யாணம் முடிஞ்ச எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிறது ரெண்டே ரெண்டு கம்ப்ளைண்ட் தான். முதல் கம்ப்ளைண்ட் வந்து என் பையன் வந்து ஒழுங்காக சாப்பிடவே மாட்டேங்கிறான், ரெண்டாவது கம்ப்ளைண்ட் வந்து என் புருஷன் நான் என்ன பேசுகிறனோ அதை கேட்கவே மாட்டேங்கிறாரு. இது ரெண்டை தான் வந்து பொதுவாக வந்து மேரிட் உமனுக்கு இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டாக எப்பயுமே இருக்குது. இதே இது அவங்களுக்கு வயசான பிறகு பார்த்தோம்னா இந்த கம்ப்ளைண்ட் அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுது. என் பையன் ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறான்லருந்து இங்க என் ஒய்ஃப் என்னோட புருஷன் வந்து ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறாரு அப்படின்னு மாறிடுது. அதுக்கடுத்து ஹஸ்பண்ட் வந்து நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறாருன்றதுல இருந்து என் பையன் நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறான் அப்படின்றதுல மாறிடுது. இவ்வளவுதான் வந்து ஒரு மேரிட் உமனுடைய டோட்டல் கம்ப்ளைண்டே டாக்டர்கிட்ட வர்றப்போ அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம நாட்டுல வந்து குழந்தைங்களை சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு நல்லா கொழு கொழுன்னு இருந்துச்சுன்னா தான் அது ஆரோக்கியமான புள்ளை, நிறைய சாப்பிட வைக்கணும் இப்படின்ற மாதிரியே சொல்லி சொல்லி கடைசி வரைக்கும் வீட்டில் இருக்கிற அம்மாக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தைங்க சாப்பிடுதோ விருப்பம் இருக்கோ இல்லையோ வச்சு சாப்பாடை கஷ்டப்பட்டு வச்சு அமுக்கி பிள்ளைங்களை எல்லாம் ரொம்ப குண்டாக்கி விட்டுறாங்க. இந்த மாதிரி குண்டா இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற நிலமையில வந்து வெளியில் போய் விளையாடுறதுக்கான சுச்சுவேஷன் ரொம்ப குறைஞ்சிருச்சு. வீடியோ கேம்ஸ் வந்துருச்சு. ஸ்கூலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, வேற எங்கேயும் பக்கத்தில் எங்கேயோ போகிறதா இருந்தாலும் பைக்லேயோ இல்லைன்னா ஸ்கூல் பஸ்லேயோ கொண்டு போய் விட்டுறாங்க. ஸோ குழந்தைங்க நடக்கிறதுக்கோ எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கோ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த கொழுகுழுன்னு இருக்கக்கூடிய இந்த குட்டி குழந்தை வந்து பெருசாக வளர்ந்து தான் ஓவர் வெயிட்டினா மாதிரி ஒபீசிட்டி அது இதெல்லாம் வந்து அன்ஹெல்தி அடல்ட்டாக மாறிடுது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆளுங்க தான் கார்டியாலஜி ஓபிடிக்கு அதிகமாக வரக்கூடியவங்க. இப்படி வரக்கூடியவங்களுக்கு வந்து செஸ்ட் பெயின் மட்டும் வராது, வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால நீ பெயின் வந்து இதனால ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார்ட்லிங் ஸ்டாட்டிஸ்டிக் கொடுத்துருக்கிறாரு. என்னன்னா, இன்னைக்கு இந்தியாவில் 3 out of 4 அடல்ட்ஸ் வந்து ஓவர் வெயிட், அதாவது 173% பேர் வந்து இந்தியாவில் வந்து ஓவர் வெயிட்டாக தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இங்கே சொல்லியிருக்கிறாரு. இது வந்து பொதுவாக வந்து நம்ம எல்லாருக்குமே இது வந்து தெரிய வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அஃப்கோர்ஸ் மோஸ்ட் ஆஃப் யூ எதர் ஆர் நோ லைக் நாட் மேரிட் ஆர் டோன்ட் ஹாவ் கிட்ஸ் எட், பட் கூடிய சீக்கிரம் இதெல்லாம் வந்து உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய விஷயம். அப்போ சுற்றி இருக்கிறவங்க நிச்சயமாக இதெல்லாம் சொல்லுவாங்க, குழந்தை ஏன் சாப்பாடே கொடுக்க மாட்டேங்கிறியா அப்படின்னு ஏகப்பட்ட பேர் கேட்பாங்க. ஒரு நாளைக்கு 5 பேர் இல்லை 50 பேர் கூட நீங்கள் சொல்ல வேண்டியிருக்கும். அவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக வந்து அந்த மாதிரியான ஒரு இது பண்ணாதீங்க. ஹெல்த்தியான கிட்டுன்றது வந்து ரொம்ப ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய கிட் தான் ஹெல்த்தியான கிட்டு. குண்டா இருக்கிற கிட்டு வந்து ஹெல்த்தி கிட் கிடையாது அப்படின்றது வந்து இந்த இதில் சொல்லியிருக்கிறார். இதுக்கடுத்து ஆர்ட் ஆஃப் சர்வைவல் ஃபார் த ஃபுட் சோல்ஜர். இது வந்து என்னன்னா, இந்த நிறைய இடங்கள்ல நடக்குது இல்லையா, பேஷண்ட்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது. இவர் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்பே அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு. ஸோ அதுக்கு வந்து இவர் உள்ளே போனதும் அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ், அதாவது அவருடைய சீனியர் டாக்டர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 3 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதை வந்து நீ ரெகுலராக ஃபாலோ பண்ணு, உனக்கு இந்த மாதிரியான அட்டாக் ப்ராப்ளம் வராது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வந்தால் யார் அவருக்கு என்ன பிரச்சனைன்னா உட்காந்து எக்ஸாமின் பண்ணி உன்னோட டயத்தை வேஸ்ட் பண்ணாத. ஏன்னா அப்படி பண்ணேன்னா உனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, உனக்கு நீ என்ன பண்ணுறன்றது தெரியாதுன்னு அவங்களாம் நினச்சிருவாங்க. அதனால் யார் வந்தாலும் உடனே பாரு, என்னவாக இருந்தாலும் சரி உடனே வந்து ஒரு IV ஃப்ளூயிட் எடுத்து அதில் வந்து ஒரு விட்டமின் பி காம்ப்ளெக்ஸை வந்து இன்ஜெக்ஷனை வந்து உள்ளே சொருகிரு. இது வந்து எது வரைக்கும்னா சீனியர் டாக்டர்ஸ் வந்து பார்க்குற வரைக்கும், நீ வந்து ஸ்டூடெண்ட் டாக்டராக இருக்கிறப்போ. இந்த மாதிரி பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த சலைன் பாட்டிலில் வந்து அந்த பி காம்ப்ளெக்ஸ் வந்து ஒரு டீப் எல்லோ கலர் கொடுக்கறதுனால ஒரு சீரியஸான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறதா சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும். அப்படி இருக்கிறப்போ ஓ மேலே கோபம் எதுவும் திரும்பாது அப்படின்னு வந்து முதல் லெசன் வந்து அவருக்கு கொடுத்துருக்குறாங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, கொஞ்சம் சத்தமாக சொல்லு. சிச்சுவேஷன் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் வந்து நமக்கு வந்து இந்த பேஷண்ட்டுக்கு வந்து நிச்சயமாக வந்து ரத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் சத்தமாக சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எதுக்குன்னா, இப்படி சொன்னோம்னா அப்படி ஒரு டஃப் லுக்கிங்ல நிக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய ஆளுங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா நைஸா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள வந்து மோஸ்ட்லி கலந்துக்குவாங்க. உண்மையிலேயே கன்சர்ன் இருக்கக்கூடிய ஆளுங்க மட்டும்தான் நிப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 20 பேர் வந்திருந்தாங்க இல்ல 10 பேர் வந்திருந்தாங்கன்னா அதுல 3 பேர் தான் மிச்சம் நிப்பான் பிளட் வந்து வேணும்னு சொல்றப்போ. இப்ப மீதி இருக்கக்கூடிய அந்த 3 பேர்கிட்ட 3வது லெசன் என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு நாங்க வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு ட்ரை பண்றோம், கண்டிஷன் வந்து சீரியஸா தான் இருக்குது. அதனால ஆக்சுவலி வந்து நீங்க ஒரு கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்திருந்தீங்கன்னா சிச்சுவேஷன் இவ்வளவு கிரிட்டிக்கலா போயிருந்திருக்காது அப்படின்றத வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து சீனியர் டாக்டர்ஸ் வந்து இவருக்கு முன்னாடியே கொடுத்து வச்சிருக்கிற லைஃப் ஹேக்ஸ், வர்றவங்க யாரும் அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ இதை சொல்லி முடிச்சுட்டு கடைசியா என்ன சொல்லியிருக்காருன்னா, இது இதோட முடிஞ்சிருச்சு, நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் இவ்வளவுதான். பட் இதை வந்து இவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தரும் இவர் கூட படித்தவருக்கு வந்து இதே அறிவுரை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவர் கண்டினியூவா இதை வந்து நிறைய பேர்ட்ட யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து ஒருத்தவங்க வந்து கொண்டு வந்து ஒரு பேஷண்ட்டை கொண்டு வந்து இது எக்ஸாமின் பண்றதுக்கு விட்டுருக்காங்க கேஷுவல் இதில் எமர்ஜென்சியில. பார்த்ததும் இந்த டாக்டர் வழக்கமா சொல்ற மாதிரி சொல்லியிருக்காரு, பார்த்துட்டு ஒரு 2 மணி நேரம் முன்னாடி அவரை கொண்டு வந்திருந்தீங்கன்னா சிச்சுவேஷன் இன்னும் பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தூக்கிட்டு வந்தவங்க சொல்லியிருக்காங்க, ஆனா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இவர் ரொம்ப சந்தோஷமா எங்களோட உட்காந்து சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இருந்தாரு, எங்களுக்கு எப்படி தெரியும், சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு கோகனட் ட்ரீ மேல ஏறி அங்கிருந்து கீழே விழுந்துருவாருன்றது எங்களுக்கு எப்படி தெரியும், இப்பதான் விழுந்தாரு, விழுந்ததும் தூக்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எதுக்கு சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரியான ஹேக் எல்லா இடத்துலயுமே ஒர்க் ஆகாது, சம்டைம்ஸ் வந்து பேக் ஃபயர் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுக்காக அதை சொல்லியிருக்கிறாரு. இதுக்கடுத்து சாப்டர் 32 சைட் எஃபெக்ட். இந்த சாப்டர்ல என்னன்னா, ஒரு ஒரு கேஸ் வந்து ஒரு ஆக்சுவல் கேஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கிறாரு. ஒரு 15 வயசு ஸ்கூல் போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வந்து சீஷர்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஐவி இன்ஜெக்ஷன்லாம் போட்டதும் அந்த ஃபிட்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்குது. சிடி ஸ்கேனு எம்ஆர்ஐ அதெல்லாம் எடுத்து பார்த்துருக்காங்க, எது பார்த்தாலும் எந்த ப்ராப்ளமுமே இல்லை. ஆனால் 24 மணி நேரம் கழிச்சு பார்த்தோம்னா அந்த பொண்ணு வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்காங்க. இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பிரச்சனை இனிமேல் இந்த சீஷர் திருப்பி வராமல் இருக்கணும்னா இனிமேல் வந்து இன்னும் கொஞ்சம் லாங் டேர்ம் மெடிசன்ஸ் கொஞ்சம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து அவங்கள சரி பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு நார்மல் வார்டுக்கு மாற்றிட்டாங்க. மாற்றினதும் வந்து அந்த சிட்டியில் இருக்கிறதே மோஸ்ட் ரெஸ்பெக்டட் நியூராலஜிஸ்ட் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அவர் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸில் படிச்சுட்டு வேலைக்கு வந்தவர். அவர் வந்து பணத்துக்கு ஆசைப்படக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. அந்த நியூராலஜி சர்க்கிளில் வந்து அவருக்குன்னு ரொம்ப பெரிய நல்ல பேர் இருக்குது. இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கேர்ளுக்கு வந்து ஃபெனிடோயின் சோடியம் அப்படின்ற ஒரு ஆன்டி எப்லெப்டிக் மெடிசன் வந்து கொடுக்குறாரு. ஸோ அவர் கொடுத்ததை பார்த்ததும் அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து அவருக்கு வந்து தேங்க் பண்ணுறாங்க. இது நடந்து சரியாக 3 நாள் கழிச்சு அந்த பொண்ணுக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக ரேஷ் வர ஆரம்பிச்சிருச்சு. இது போக இது இதில் வந்து என்னன்னா, அந்த ரேஷ் வந்து வெறுமனே உடம்புல மட்டும் இல்லை, கண்ணுலேயும் வந்திருக்குது, வாயிலையும் வந்திருக்குது. வந்து இதெல்லாம் எப்படின்னா, ரொம்ப மோசமான அந்த பொண்ணை பார்க்கவே முடியாத அளவுக்கு மோசமான நிலைமையில கொண்டு போயிருக்குது. இந்த டிசீஸுக்கு பேர் வந்து ஸ்டீவன் ஜான்சன் சின்ட்ரோமா. இது என்னன்னா, ரொம்ப அன்யூஷுவலாக வரக்கூடிய ஒரு லைஃப் த்ரெட்டனிங் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபார்மிங் ஸ்கின் டிசீஸ். இது வந்து இந்த மாதிரியான அப்நார்மல் ரியாக்ஷன் வந்து ஒருத்தர் பாடியில் வரும்ன்றதை வந்து யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அதாவது இந்த மாதிரியான ஒரு விஷயம் வரும்ன்றதை யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. அதை திருப்பி ஒரு தடவை ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. இந்த மெடிசன் ஆனால் போட்ட பிறகு என்னாச்சுன்னா, அப்படி அழகா இருந்த அந்த குழந்தை வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப மோசமான நிலைமையிலையும், உடம்பெல்லாம் பார்க்கவே முடியாத ஒரு நிலைமையில போய் அந்த குழந்தையால பேச முடியாம எச்சில் கூட முழுங்க முடியாத அளவுக்கு இருந்திருக்குது. அந்த பொண்ணால கண்ணில் பார்க்கறதுமே ரொம்ப கஷ்டமா இருந்திருக்குது. கடைசியா என்னாச்சுன்னா, அந்த பொண்ணை வந்து வீல் சேர்ல தான் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. அதுவும் என்னன்னா, ஐவி ட்ரிப்பு அது இதெல்லாம் போட்டு கடைசி வரைக்கும் அதுல தான் காலத்தை தொடரலணுன்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இது வந்து 45 நாள் கழிச்சு கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை போராடி காப்பாத்தி வீட்டுக்கு அனுப்புனது. ஸோ அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா வந்து ஸ்கொயர்லி யாரை பிளேம் பண்றாங்கன்னா, இந்த ஹை ரெப்யூட்டேஷன் இருக்கக்கூடிய நியூராலஜிஸ்டா. இப்ப கொடுத்துட்டு இதை கொடுத்துட்டு வந்து இவர் கேட்கிறாரு, இந்த சிச்சுவேஷன்ல அந்த குழந்தைக்கு அப்பா அம்மாவா நீங்க இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுக்குறாரு. அமைதியா இருந்துட்டு எந்த பிரச்சனையும் பண்ணாம இருப்பீங்களா, இல்லைன்னா அந்த டாக்டரையும் ஹாஸ்பிட்டலையும் எதிர்த்து கடைசியில கோர்ட்ல கேஸ் போடுவீங்களா, இல்ல அந்த ஹாஸ்பிட்டல் மேல வந்து பெரிய லெவல்ல ஹெஃப்டி காம்பன்சேஷன் எதுவும் கேட்பீங்களா, இல்ல நாலாவதா வந்து இந்த ஸ்டீவன் ஜான்சன் சிண்ட்ரோம்ன்றது வந்து எபிலப்சி மாதிரி இன்னொரு டிசீஸ், இது யாருக்கு வரும்ன்றதை ப்ரெடிக்ட் பண்ணாம நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, டாக்டர்ஸால கூட ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, இது நம்ம கையில இல்லைன்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு போவீங்களா? இந்த நாளையும் கொடுத்துட்டு நம்மளே இன்ட்ராஸ்பெக்ட் பண்ண விடுறாரு. இப்படி ஒரு சுச்சுவேஷன் நமக்கு நடந்ததுன்னா யாரா இருந்தாலும் வந்து கோபம் தான் படுவோம், ஒண்ணு அந்த மீடியால போய் ஏதாவது சொல்லுவோம், இல்ல கோர்ட்ல கேஸ் போட்டு நடத்துவோம். இப்படியான ஒரு சுச்சுவேஷன் வர்றப்ப அந்த டாக்டர் வந்து என்ன நினைப்பாரு, இனிமே வந்து இப்படி எபிலப்சி வரக்கூடிய குழந்தைங்களுக்கு கடைசி வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டே கொடுப்பாம இருப்பாரா, இல்ல இந்த மாதிரி வந்து ஒரு எத்திக்கலான ஒரு ஒரு ப்ராக்டிஸ் பண்றது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்ற நினப்புல போயிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கடைசியா வந்து ஒரு இடத்துக்கு வர்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து எதுக்காக இந்த இடத்துல அவர் சொல்றாருன்னா, நான் மெடிக்கல் பீப்புளுக்கு இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத வந்து சொல்லணுன்றதுக்காக தான் நான் இந்த சாப்டர் எழுதியிருக்கிறேன். எந்த ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுமே, அது வந்து மாத்திரையா இருக்கலாம், அவங்க கொடுக்கக்கூடிய வேற ஏதாவது இன்டர்வென்ஷனா இருக்கலாம், லேப்ராஸ்கோப்பியா இருக்கலாம், நார்மல் குழந்தை டெலிவரியா இருக்கலாம், சின்ன சர்ஜரி ஏதாவது இருக்கலாம், இல்ல டிரான்ஸ்பிளான்ட் ஆபரேஷன்ஸா இருக்கலாம், எதுவுமே வந்து ரிஸ்க் ஃப்ரீயே கிடையாது. நார்மலா நம்ம எடுக்கக்கூடிய பாராசிட்டமாலே சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு, ஆனா இந்த மாதிரியான ரிஸ்க் எல்லாம் வந்து ரொம்பவே ரேர், எப்ப நடக்கும் எப்படி நடக்கும்ன்றது யாருக்கும் தெரியாது. அதனாலதான் வந்து எந்த ஒரு ஆபரேஷனும் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட வந்து கன்சென்ட் ஃபார்ம்ல வந்து கையெழுத்து வாங்கிடுறாங்க. அதுல இது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி கையெழுத்து வாங்குறதுக்கு முக்கியமான காரணம் இதுதான். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, அட் த எண்ட் ஆஃப் த டே இந்த கையெழுத்து வாங்குறதெல்லாம் சரி, அதுக்கு பிறகு ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா கடைசியில பார்த்தோம்னா மேபி லீகல் ப்ராப்ளம்ஸ் வேணா எதுவும் வராம இருக்கலாமே தவிர, அந்த ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லைன்னா அந்த டாக்டருக்கோ ரெப்யூட்டேஷன் லாஸ் ஆகுறதுல வந்து நிச்சயமா வந்து அதை தடுக்கவே முடியாது, அது எப்படினாலும் நடந்துதான் ஆகும் அப்படின்றது வந்து ஒரு டாக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் வந்தா என்ன ஆகுன்றதை வந்து சொல்லியிருக்கிறாரு. இதுக்கடுத்த சாப்டர்ல வந்து பேஷண்ட் இஸ் டெட் பட் ஐ எம் நாட் சாரி. இது வந்து என்னன்னா ஒரு ஒரு ஃபேமிலியை பத்தி சொல்லியிருக்கிறார், ஒரு யங் ஃபேமிலி. எப்படின்னா ஒரு பையன் வந்து கிறிஸ்டியன், பொண்ணு வந்து ஹிந்து, இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து லவ் மேரேஜ் நடந்திருக்குது. ரெண்டு பேர் வீட்டுல இருந்துமே வந்து எந்த ஹெல்ப்பும் பண்ணல, இவங்க ரெண்டு பேரையும் டிஸ்ஓன் பண்ணிட்டாங்க, இவங்க ரெண்டு பேரும் தனியா தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கப்போ இவங்களுக்கு வந்து 3 வயசுல ஒரு குழந்தையும் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சோசியல் பாய்காட் சிச்சுவேஷன்ல இவங்க இருக்கிறப்போ அவருக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு பிரீதிங் ட்ரபுள் வந்து எமர்ஜென்சி கூட்டிட்டு போயிருக்காங்க. அவருக்கு வந்து ஒரு நேரோடு ஹார்ட் வால்வ் இருந்து அதனாலதான் ப்ராப்ளம் வந்திருக்குது. ஸோ அவரை இமீடியட்டா வந்து வென்டிலேட்டர்ல வச்சிருக்காங்க, ரொம்பவும் கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன். இப்படி இருந்தவர் வந்து ஒரு அடுத்து ஒரு வித்தின டே வந்து பெரிய லெவல்ல வந்து ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் வந்து அவருடைய பிரெயின்ல வந்து பாதியை டெஸ்ட்ராய் பண்ணிருச்சு. அவருடைய இஇஜில பார்த்ததும் என்ன தெரியுதுன்னா அவருடைய ரெக்கவரி சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இப்ப வந்து அவர் வந்து வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு மாறிட்டார். இதுக்கு பிறகு அவரால் ரெக்கவர் பண்ணி வரவே முடியாது. இப்படி இருக்கிற நிலைமையில டாக்டர்ஸ் எல்லாரும் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, அவருடைய லைஃப் சப்போர்ட்டை டிஸ்கனெக்ட் பண்றது மட்டும்தான் நல்லது. அதாவது இவர் வந்து கிட்டத்தட்ட பிரெயின் டெட் சிச்சுவேஷனுக்கு வந்துட்டார், இனிமே இவர் ரெக்கவரிக்கான வாய்ப்பே கிடையாது. லைஃப் சப்போர்ட்டை டிஸ்கனெக்ட் பண்றதுதான் ஒரே வழின்னு டாக்டர்ஸ் எல்லாம் முடிவு பண்றாங்க. ஆனா இந்த முடிவை வந்து டாக்டர்ஸ் எடுக்க முடியாது, அந்த பேஷண்டோடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்து ரிட்டன் கன்சென்ட் கொடுக்கணும், கொடுத்தா மட்டும்தான் பண்ண முடியும். பட் இந்த இவருடைய ஒய்ஃப் வந்து அதுக்கு தயாரா இல்லை, ஏன்னா இப்ப யாருமே வந்து சப்போர்ட்டுக்கு இல்லை. எல்லாரும் கடைசியில என்ன சொல்லுவாங்கன்னா, லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்ததுனால இவ தான் கொண்டுட்டா, நல்லா வர வேண்டிய பையனை வந்து இவளை எழுதி கொடுத்து அவங்களை கொல்ல வச்சுட்டா அப்படின்னு சொல்லிடுவாங்கன்ற பயத்துல அந்த அம்மா வந்து கடைசி வரைக்கும் அதுக்கு சம்மதிக்கலையாம். இவங்க வந்து காதுல வந்து ஒரு பெரிய ஜிம்னாஸ்டிக் ஸ்டைல்ல வந்து தங்கத்துல வந்து தோடு போட்டிருப்பாங்களாமா அந்த ஒய்ஃப். ஒரு 2-3 நாள் கழிச்சு பார்த்தோம்னா அந்த தோடெல்லாம் வந்து இல்லை, ஆப்வியஸா அவங்க வந்து வித்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக கொடுத்துட்டாங்க. இன்னும் அவர் வந்து ஐசியூல தான் இருக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாள் போக போக அவருடைய கண்டிஷன் வந்து இன்னும் மோசமாக தான் போய்கிட்டு இருக்குது. அவருக்கு ஹார்ட் பீட் இருக்குதே தவிர லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் தவிர வேற எதுலையுமே வந்து அவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஐசியூ காஸ்ட் அது இதுன்னு சொல்லிட்டு பல 1000 ரூபா வந்து செலவாகிக்கிட்டு இருக்குது. அவங்க கிட்ட இது வரைக்கும் சேர்த்து வச்சிருந்த அத்தனை பணத்தையும் இந்த அம்மா வந்து செலவு பண்ணிட்டாங்க. மிச்சம் மீதி அவங்க கிட்ட பாக்கி இருக்கிறது அவங்க தங்கியிருக்கிற வீடும் அவங்க பேர்ல இருக்கிற ஒரு சின்ன பிளாட்டும் தான். அந்த அம்மா வந்து டாக்டர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கட்டும், நான் வந்து அந்த வீட்டையும் பிளாட்டையும் விற்கிறதுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றப்போ இவர் டாக்டர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறாரு. இப்படியே போய்கிட்டு இருக்கிறப்போ திடீர்னு அந்த அவர் அந்த ரொம்ப நாளாக வெஜிடேட்டிவ் ஸ்டேட்ல இருந்தாலும் வந்து திடீர்னு இறந்து போயிடுறாரு. இதை முடிச்சதுன்னு தான் டாக்டர் என்ன சொல்றாருன்னா, நான் தான் டியூட்டியில இருந்தேன் அவர் இறந்தப்போ, ஆனா நான் வந்து வருத்தப்படலை, நான் வந்து சந்தோஷம்தான் பட்டேன். எதுக்கு நான் அவர் செத்துட்டாருன்றதுக்காக சந்தோஷப்படலை, அவருடைய குடும்பத்துக்குன்னு இருந்த ஒரே ஆதரவு அவருக்கு பிறகு அந்த வீடும் பிளாட் ஆஃப் லேண்டுன்னா அட்லீஸ்ட் அதை வச்சாது அவங்க முன்னேறதுக்கான வாய்ப்பு மிச்சம் இருக்குது, அதை நினைச்சு மட்டும்தான் சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு. அதுக்கடுத்து சாப்டர் 41 வந்து டெத் சயின்ஸ். பொதுவாக வந்து யாராவது இறந்து போக போகிறாங்கன்னா அவங்க அதை வந்து முன்னக்குட்டியே தெரியுமா, எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது வந்து அவர் அவருடைய பல கேசஸ் பார்த்ததை வச்சு சொல்கிறாரு. சட்டிலாக நிறைய சயின்ஸ் இருக்குது, அந்த சயின்ஸ் எல்லாம் பார்த்தோன்னாவே இவங்க வந்து இறந்து போகிறதுக்கான சுச்சுவேஷன் நெருக்கி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது என்னன்னா, பொதுவாக வந்து ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய ஆளுங்க வந்து இறந்து போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி கண்டினியூவாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. எப்பயும் டாக்கட்டிவாக இருக்கிறவங்க வந்து எக்ஸ்ட்ரீம்லி சைலண்ட்டாக இருப்பாங்க. ஒரு ரிலீஜியஸான ஒரு ஆள் எப்பயுமே வந்து நல்ல வார்த்தையில் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறவர் திடீர்னு கெட்ட கெட்ட வார்த்தையில் பேச ஆரம்பிச்சிருவாரு. சயின்டிஸ்டாக இருக்கிறவங்க சாமியை கும்பிட ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் வந்து மெஜாரிட்டியான பீப்புளுக்கு வந்து நடக்கும் ஜஸ்ட் இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி. இதெல்லாம் வந்து பிஹேவியரில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ். விசிபிளாக நம்ம பார்க்கறதுல இருக்கக்கூடிய சேஞ்சஸ் வந்து என்ன அவர் சொல்லியிருக்காருன்னா, ப்ரீத்திங் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், கஷ்டப்பட்டு ப்ரீத் பண்ணுவாங்க. அது மாதிரி அவங்க நெக்கில் இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாம் வந்து ப்ராமினெண்ட்டாக வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். இது போக முக்கியமான விஷயம் என்னென்னா, ப்ளூ டிஸ்கலரேஷன் ஆஃப் டங் அண்ட் ஃபிங்கர் டிப்ஸ். நம்மளுடைய நாக்கும் ஃபிங்கர் டிப்பும் வந்து ப்ளூ கலரில் மாற ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட அவர் இறந்து போகக்கூடிய சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாரு அப்படின்ற ஒரு இது. அதே மாதிரி யார் ஒருத்தர் வந்து அந்த நோயை வந்து இது வரைக்கும் ரொம்ப பிரேவாக ஃபைட் பண்ணிட்டு இருந்தாலும் திடீர்னு வந்து டாக்டர் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே சுச்சுவேஷன் இருக்காது அப்படின்னு தோணுதுன்னு அந்த பேஷண்ட் சொன்னார் தான், மோஸ்ட்லி அவர் சொன்ன மாதிரியே அதான் கடைசியாக இருக்கும். அது மாதிரி இறந்து போ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வர்றவங்க வந்து திடீர்னு அவங்க வந்து ஏதாவது அவங்க இது வரைக்கும் ரொம்ப ஆசைப்பட்ட விஷயங்களை பார்க்கணும்னோ சாப்பிடணும்னோ ஃபீல் பண்ணணும்னு நினைப்பாங்க. அது வந்து நார்மலான பருப்பு வடை வாங்கி சாப்பிடணுன்றதுலேருந்து என்னுடைய பேத்தி என் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு கேட்குறது வரைக்குமா இருக்கும். மோஸ்ட்லி இந்த மாதிரி கேட்குறவங்க வந்து கிட்டத்தட்ட சொன்ன கொஞ்ச நேரத்தில் இறந்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த சாப்டரில் சொல்லியிருக்கிறார். இதுக்கடுத்து சாப்டர் 43, இம்பேஷண்ட் பேஷண்ட். இது வந்து எதுக்குன்னா, நம்ம ஸ்டெத்தோஸ்கோப் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த ஸ்டெத்தோஸ்கோப் வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றதுல சொல்லிட்டு பேஷண்ட்ஸுக்கு ஒரு வேண்டுகோள் மாதிரி கொடுத்துருக்கிறார். இந்த ஸ்டெத்தோஸ்கோப்பை கண்டுபிடிச்சது வந்து டாக்டர் ரெனிலாக் அப்படின்னு சொல்லிட்டு பாரிஸில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர். அவர் வந்து முன்னாடி அந்த நேரத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட்டோடைய நெஞ்சில் காது வச்சு தான் கேட்பாங்களாமா அந்த பேஷண்ட்டுக்கு வந்து என்ன பிரச்சனை, அந்த ஹார்ட் பீட் என்ன ஏது அப்படின்றத. இது வந்து இந்த டாக்டர் வந்து கொஞ்சம் ஷையானாலே இவருக்கு ரொம்ப அது வந்து ரொம்ப அன்ஈஸியாக ஃபீல் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி பார்க்கறது. அப்போ அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் பார்க்கில் அவர் நடந்துட்டு இருக்கிறப்போ ரெண்டு குழந்தைங்க வந்து உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறத பார்த்துருக்குறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்து ஒரு உடன் பிளாங்க் வச்சு அதில் வந்து ஒரு சைட்லேருந்து ஒருத்தவங்க தட்டை இன்னொருத்தவங்களுக்கு வந்து அடுத்த சைட்லேருந்து கேட்டிருக்குது. இதை பார்த்தது தான் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு பேப்பர் டியூபை ரோல் பண்ணி அதை வந்து அந்த லேடியோட செஸ்டில் வச்சு கேட்டிருக்கிறாரு மொத தடவையா. இந்த மாதிரி ஆரம்பித்து தான் ஸ்டெத்தோஸ்கோப் வந்து வந்திருக்குது. ஸோ அந்த ஸ்டெத்தோஸ்கோப் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப சென்சிட்டிவான இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இது எதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, ரொம்பவே மைன்யூட்டாக இருக்கக்கூடிய ரொம்ப ஃபெயிண்ட் மர்மர் கூட நம்ம ஹார்ட்டில் இருந்துச்சுன்னா ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கக்கூடியது தான் வந்து இந்த ஸ்டெத்தோஸ்கோப்பு. எப்பயுமே வந்து ஒரு கார்டியாலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்டெத்தோஸ்கோப் போடுறப்ப கண்ணை மூடிக்கிட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி தான் என்ன ஏதுன்ற டயக்னாசிஸ்க்கு வர்றதுக்கான முயற்சி பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, பேஷண்ட்ஸாக இருக்கிற நம்ம தயவு செஞ்சு அவரை வந்து காதில் அதை வச்சுக்கிட்டு நெஞ்சில் பார்க்குற நேரத்தில் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லாதீங்க. அது எப்படி இருக்கும்னா, ரொம்ப நம்ம காதுக்கு பக்கத்தில் வச்சு தீபாவளி வெடியை விட்டோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. டாக்டர்ஸ் மேபி உங்கள்கிட்ட நேருக்கு நேரம் சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் இதை விட இரிட்டிட்டிங்கான விஷயம் வந்து டாக்டர்ஸுக்கு எதுவுமே கிடையாது. அவர் வந்து காதில் வச்சு ஸ்டெத்தோஸ்கோப் கேட்டு முடிக்கிற வரைக்கும் அமைதியாக இருந்து என்ன பதில் சொல்றதா இருந்தாலும் அது முடிச்ச பிறகு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. இதுக்கடுத்து 45வது சாப்டர்ல வந்து லெப்ரசி பத்தி சொல்லியிருக்கிறாரு. விஷயம் என்ன, அந்த லெப்ரசின்னு சொன்னோம்னாவே நமக்கு வரக்கூடிய இமேஜ் என்னன்னா, கை கால்லாம் பாதி இருந்து பாதி அழுகின நிலைமையில பிச்சை எடுக்கிறவங்க, இவங்க தான் வந்து நம்ம கண்ணுக்கு வருது. அவங்களுக்கு அவங்கள வந்து பல தடவை நம்ம வந்து சிம்பத்தி கூட நம்ம அவங்களுக்கு வந்து கொடுக்கறது இல்லை. ஆனா அது எந்த அளவுக்கு தப்பு அப்படின்றதுக்காக இந்த இந்த சாப்டர் வந்து சொல்லியிருக்கிறாரு. பொதுவா வந்து பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரியும், இந்த கல்ச்சர் மீடியான ஒரு விஷயம் இருக்கும், அதுல வந்து பாக்டீரியாவெல்லாம் வந்து ஆப்டிமம் கண்டிஷன்ஸை வச்சு பெரிய லெவல்ல வளர்த்து அதை வந்து ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டிசீஸ் காசிங் பாக்டீரியாவுமே வந்து இந்த மாதிரியான கல்ச்சர் மீடியால வச்சுதான் க்ரோ பண்ணுவோம். க்ரோ பண்ணுறப்ப என்ன ஆகும்னா இந்த இந்த பாக்டீரியாலாம் வந்து ரொம்ப வேகமாக பரவ ஆரம்பிக்கும், ஹைலி கண்டேஜியஸ். அதாவது பெரிய லெவலில் அந்த காலனிஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், பாக்டீரியல் காலனிஸ். இது வந்து நிறைய எல்லா விதமான பாக்டீரியாவுக்கு வந்து இது காமனான ஒரு விஷயம். ஆனால் மைக்ரோ பாக்டீரியம்ன்ற ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பாக்டீரியா வந்து அவ்வளோ சீக்கிரம் அந்த மாதிரியான மீடியா கல்ச்சரில் ஒரு பெட்ரி டிஷ்ஷில் வச்சு வளர்க்கறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அந்த அந்த இதெல்லாம் வந்து எப்படி வளர்க்கலாம்னா இந்த மைக்ரோ பாக்டீரியம் கீழே தான் லெப்ரஸியும் வருது. மைக்ரோ பாக்டீரியம் லெப்ரே அப்படின்ற பாக்டீரியா தான் வந்து லெப்ரஸியை காஸ் பண்ணுது. இந்த பாக்டீரியாவை வந்து லேபில் வளர்க்கணும்னா நார்மலான அந்த கல்ச்சர் மீடியம் வச்சு வளர்க்கவே முடியாது. அதை வளர்க்கணும்னா என்ன பண்ணணும்னா லார்ஜ் டோசஸ் ஆஃப் தட் பாக்டீரியாவை எடுத்து மைஸோடைய ஃபுட் பேட்ல வந்து போடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு அமெரிக்கன் மேமல் இருக்கு, 9-banded ஆர்மடில்லோன்னு, அதில் வந்து செலுத்தி அது மூலமா தான் வந்து அதை முடிஞ்ச அளவுக்கு வளர வைக்கிறதுக்கான முயற்சி பண்ணுவாங்க. இதை எதுக்கு டாக்டர் சொல்றாருன்னா இந்த பாக்டீரியா வளர்றது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த பாக்டீரியாவோட இன்ஃபெக்டிவிட்டி ரேஞ்சுமே ரொம்ப கம்மி, ரொம்ப லோவான இன்ஃபெக்டிவிட்டி இருக்கக்கூடியது தான். இது ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்னொரு ஆளுக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகுறதுமே ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஒரு லெப்ரசி டவுசர் பேஷண்ட் பார்க்கறதுக்கு ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தாருனாலும், ரொம்ப ஹாரிபிளா இருந்தாருனாலும், பார்க்கறதுக்கு கையில ஃபிங்கர்ஸ் இல்லாமல் இருந்து அல்சர் இருந்து இது மாதிரியான சுச்சுவேஷன் இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து டிசீஸ் மத்தாளுங்களுக்கு வந்து பரவாது. நம்ம நினைக்கிற மாதிரி சும்மா அவங்கள தொடுறதுனாலயோ, ஹேண்ட் ஷேக் பண்றதுனாலயோ, அவங்க முதுகுல தட்டி கொடுக்கறதுனாலயோ இந்த டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா இதை வந்து இது இருக்கிற எய்ட்ஸ் இருக்கிறவங்களை கூட அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பட் லெப்ரஸி இருக்கிறவங்கள இன்னும் அக்செப்ட் பண்ற நிலைமையில இல்லை. அந்த சிச்சுவேஷன் மாறணும் அப்படின்றதுக்காக இந்த சாப்டர் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கடுத்து சாப்டர் 51 ஸ்லீப்பிங் பில். இதுல வந்து ஒரு ஆனக்டோட ஆரம்பிக்கிறார். என்னன்னா பொதுவா வந்து யாராவது அவர்கிட்ட பொதுவா வந்து கேட்கறது என்ன கேட்கறாங்கன்னா டாக்டர் எனக்கு வந்து ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் தூக்கம் வருது, எதுக்கு எனக்கு வந்து ஒரு தூக்க மாத்திரை எழுதி கொடுங்க அப்படின்னு இவர்கிட்ட கேட்டா இவருக்கு பயங்கரமா கோபம் வருமா. அவங்கள பார்த்து இல்லை நான் கண்டிப்பா எழுதி தர மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகே தேங்க்ஸ் டாக்டர்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனா அவங்க மனசுல என்ன நினைப்பாங்கன்னா இன்னைக்கு இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பேஷண்ட் எப்படி ஃபீல் பண்றான்றதை பத்தி எல்லாம் யோசிக்கிறது கிடையாது, நோயின் ஒன்று வந்தா மட்டும்தான் ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ளே நினைச்சிட்டு போறாங்க. ஆனா அது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வந்து சொல்றாரு. ஒரு மெடிக்கல் காலேஜில் வந்து அவர் வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ வந்து அவருடைய ஜூனியர் ஒரு டாக்டர் இருக்காரு, அந்த டாக்டருடைய ஒய்ஃபும் டாக்டர் தான், ரெண்டு பேருமே வந்து MBBS முடிச்சுட்டு இந்த காலேஜில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அந்த மெடிக்கல் காலேஜில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இவர் வந்து ரொம்ப சியர்ஃபுல்லான ஆள், அந்த அவருடைய ஜூனியர் டாக்டர். அவர் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வாரம் அவருடைய ஃபேமிலியோட அவருடைய சொந்த ஊருக்கு போகிறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு அவருக்கு வந்து எபிலெப்டிக் ஃபிட் வந்த மாதிரி ஆயிருக்குது. அவருடைய ஒய்ஃப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவர் எப்பயும் ஜோவியலா இருக்கிறவர், ரொம்ப காமெடி பண்ணிட்டு இருப்பாரு, அந்த மாதிரி ஏதோ தமாஸ் பண்றாருன்னு நினைச்சிட்டு முதல்ல இருந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தா அது கண்டினியூவா போக ஆரம்பிச்சது என்னாச்சுன்னா அவருடைய சுச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்குன்னு தெரியவும் இந்த ஃபிட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இமீடியட்டா அவங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கே திருப்பி தூக்கிட்டு வந்துட்டாங்க. வந்ததும் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற சீனியர் மோஸ்ட் நியூராலஜிஸ்ட் வந்து என்ன ஏதுன்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. அவருடைய சிடி ஸ்கேனு எம்ஆர்ஐ உட்பட எல்லாமே நார்மலா இருந்திருக்குது. அப்ப வந்து அந்த நியூராலஜிஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா என்ன ஏதுன்னு தெரியாதனால அந்த டாக்டர்கிட்டயே உட்காந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. என்ன ஏது, என்ன நடந்தது, என்ன ஏதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா அவர்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்பதான் கடைசியில என்னத்தை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்குது. இது வந்து அவருடைய ஒய்ஃபு கூட இது வரைக்கும் தெரியல. இவருக்கு என்னன்னா இது பிஜி படிக்கிறதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டினியூவா எழுதிட்டு இருக்கிறாரு, பட் அதுல வந்து இது வரைக்கும் அவரால் பாஸ் பண்ண முடியல. அந்த ஸ்டாக்கும் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆல்ப்ரசோலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிசன் வந்து டெய்லி காலையிலையும் நைட்டும் எடுத்துட்டு இருந்திருக்காரு. ஆல்ப்ரசோலாம்ன்றது வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில தான் எடுப்பாங்க. ஆல்ப்ரசோலாம் வந்து மோஸ்ட்லி 0.5 mg அந்த ரேஞ்சில் எடுக்கிறதுமே வந்து பெரிய லெவலில் தூக்கம் வரக்கூடியது. இந்த மாத்திரையை நீங்க இப்ப நினைச்சீங்கனாலும் மத்திக்கிற ஏரியாவில் இருக்கிற எந்த ஒரு மெடிக்கல் ஷாப்லையும் இப்போதைக்கு வாங்க முடியாது. நீங்க இன்ஃபேக்ட் பிரிஸ்கிரிப்ஷனோட போனா கூட இப்ப எல்லாம் அவங்க தர்றது கிடையாது. ஏற்கனவே இங்க ஒரு மல்லேஸ்வரம் ஏரியால ஒரு 1 இயர் முன்னாடி யாரோ கொஞ்சம் பேர் இறந்து போயிட்டாங்க, அந்த மாத்திரையை போட்டுன்னு சொல்லிட்டு பெரிய லெவல்ல ரைடு நடந்து அல்பரசலாம் எல்லா கடையில இருந்து மொத்தமா வந்து சானிடரி இது ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து மொத்தமா கான்ஃபிஸ்கேட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மெடிசின் ஷாப்ல வந்து சொன்னாங்க. ஸோ நீங்க பிரிஸ்கிரிப்ஷனோட போனாலும் கிடைக்காத அளவுக்கு இப்ப சிச்சுவேஷன் இங்க இருக்குது. பட் ஹாஸ்பிட்டலுக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா, அதுவும் நீங்க ஒரு டாக்டரா இருந்தீங்கன்னா, நீங்களே பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி நீங்களே அந்த மாத்திரையை வாங்கிக்கலாம். இவர் அப்படி காலையிலேயும் நைட்டும் வாங்கி இந்த மாத்திரையை போட்டுக்கிட்டு இருந்தவருக்கு இப்ப என்ன நடந்திருக்குதுன்னா, இந்த ஆல்பரசலாம் வித்ட்ராயல் சீசர்ஸ் தான் வந்திருக்குது. ஸோ பொதுவாக வந்து இந்த மாதிரியான மாத்திரையெல்லாம் வந்து ஹைலி கண்ட்ரோலிங் சப்ஸ்டன்ஸு இதெல்லாம் இருந்தது, யாராவது ஒருத்தர் போட்டுட்டு இருந்து திடீர்னு விட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான சீஷர் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இதுக்கு வந்து அவங்க சொல்லியிருக்கிற பேர் வந்து செடேட்டிவ் வித்ட்ராயல் சீஷர். ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, சும்மா தூக்கம் வரல அப்படின்றதுக்காகலாம் தயவு செஞ்சு யாராவது தெரிஞ்ச டாக்டர் இருந்தாங்கனாலும் அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் வாங்காதீங்க. இது வந்து கிட்டத்தட்ட அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த வித்ட்ராயல் சீசர்ஸ் வந்து லாங் டேர்ம் யூஸ் ஆஃப் ஸ்லீப்பிங் பில் உட்பட நிறைய மெடிசின்ஸ்க்கு வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது, அதனால இதை வந்து கடைசி வரைக்கும் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு ரெக்வஸ்டா பேஷண்ட்ஸ்க்கு இது கொடுத்துருக்கிறாரு. அதுக்கடுத்த சாப்டர் வந்து லாஃப் டு லிவ் லாங், சாப்டர் 56. இந்த சாப்டர்ல வந்து சும்மா சிம்பிளா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருத்தர் வந்து ஒரு பேஷண்ட வந்து இவர் பார்த்துட்டு இருக்கிறப்போ என்ன ஏதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறப்போ ரொம்ப கேஷுவலா நார்மலா அவங்க பேசிட்டு இருந்திருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருந்தப்போ நல்லா கேஷுவலா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தவர் கொஞ்ச நேரத்துல திடீர்னு பார்த்தா அழுக ஆரம்பிச்சிருக்கிறாரு. இது என்ன நடிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி டாக்டர் நினைச்சப்பதான் அவங்களுக்கு வந்து இவங்களுடைய கண்டிஷன் என்னன்றது தெரிஞ்சிருக்கு. அந்த பேஷண்ட்டுக்கு வந்த நியூராலஜிக்கல் டிசீஸுக்கு பேர் வந்து சியூடோ பல்பால் பால்சி. இது வந்து என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு இது வர்றப்போ ஒரு மனுஷனுடைய பிரெயின் இருக்கு இல்லையா, அந்த பிரெயின் வந்து ஃபுல்லான கண்ட்ரோல் வந்து இல்லாம இருக்கும், அதனால வரக்கூடிய இமோஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு இன்ஹிபிட் பண்ணாம அப்படி அப்படியே வெளியில தெரிய ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்றது வந்து சொல்றாரு. அதாவது நம்ம பாடியில வந்து பிரெயின்ல இருக்கக்கூடிய செரிபிரல் கார்டஸ் வந்து கண்டினியூவா நம்மளுடைய இமோஷன்ஸ் வந்து சப்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்மளோட இமோஷன்ஸ் நம்ம அழுகணும்னு நினைச்சாலோ இல்லை சிரிக்கணும்னு நினைச்சாலோ எந்த இடத்துல அப்ராப்ரியேட் இல்லைன்னு தோணுதோ அந்த இடத்துல வந்து அதை கண்ட்ரோல் பண்ற வேலை செரிபிரல் கார்டஸ் பண்ணக்கூடியது. அது அஃபெக்ட் ஆனவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதுல வந்து என்னன்னா, இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள்ல வந்து ரெண்டு விதமான அவுட்கமுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ரியாக்ஷன் இருக்கும். ஒருத்தர் நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு, போறப்ப வந்து கீழே வந்து வாழைப்பழ தோல் இருக்கு, அதுல வலிக்கி விட்டு விழுந்தாருன்னா, விழுந்த கொஞ்ச நேரத்தில் அவர் எந்திரிச்சார்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மனா நான் சொல்றது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லாருமே விழுந்து எந்திரிச்சார்னா நம்ம சிரிப்போம். மேபி வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு குரூவலா தெரியலாம், நம்ம வேற ஒரு ஆள் கீழே விழுந்து கிடக்கா சிரிச்சுக்கிட்டு இருக்கோம்னு. இதே அதே ஆள் விழுந்த இடத்துல அவருக்கு மண்டையில் அடிபட்டுச்சுன்னா என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக நமக்கு சிரிப்பு வராது, அடிச்சு பிடிச்சி ஓடி போய் அவரை தூக்கி ஸ்டெபிளைஸ் பண்ண பார்ப்போம், ரொம்ப மோசமான அளவில் அடிபட்டு இருந்ததுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறதுக்கு பார்ப்போம். ஸோ இதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்மளுடைய பிரெயின் வந்து உடனே அவர் பார்த்துட்டு சிச்சுவேஷன் என்னன்னு பாக்குது, அங்கே ஹார்ம் இல்லைன்னு தோன்றப்போ நம்ம அந்த சிரிப்பு ரிலீஸ் ஆகுறது காரணம் ஓகே எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு நம்ம பாடிக்கு சொல்றதுக்காக சிரிப்பு வருது. அதே இது பேனிக் ரியாக்ஷன் எப்போ வரும்னா, மோசமான சிச்சுவேஷன்ல நம்ம இருக்கிறா இருந்தாலே அப்படின்னு தோன்றப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம பிரெயின் வந்து நம்மளை அலர்ட் பண்ணி அவனை ஹெல்ப் பண்ண வைக்குது. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த செரிபிரல் கார்டெக்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. அது போக நம்ம சிரிச்சுட்டே இருந்தோம்னா நம்ம உடம்புல வந்து கேட்டோ கேலமைன் அதாவது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும், செரட்டோனின்ற ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும், அது போக என்டார்ஃபின் அப்படின்ற பாடியில் இருக்கக்கூடிய பெயின் கில்லர்ஸும் அதிகமாக ஆரம்பிக்கும். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, சிரிப்புன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், எங்கேயெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் சிரிக்கிறதுக்கு வந்து தவறாதீங்க அப்படின்னு சாப்டர் 56ல சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து சாப்டர் 60 வந்து டாக்டர்ஸுக்கு வந்து கம்யூனிகேஷன் வந்து எவ்வளவு முக்கியம், எவ்வளவு தூரம் படிச்சிருக்காங்களோ அதே அளவுக்கு வந்து எப்படி கம்யூனிகேட் பண்றாங்க சிச்சுவேஷன் அப்படின்றதும் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. என்னன்னா, ஒரு சில குழந்தைங்க வந்து திடீர்னு அந்த ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்னால வந்து இறந்து போறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஹாஸ்பிட்டல்ல இருந்து யாரு இறந்து போனாங்கன்னாலும் எவ்வளவுதான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாலும் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் இறந்துருந்தாருன்னா அட்டாப்சி பண்ணி தான் கொடுக்கணும். பட் நம்ம ஊர்ல சோசியல் ஸ்டிக்மா அது இதுன்னு பல ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதனால நிறைய பேர் வந்து அட்டாப்சி பண்றதுக்கு யோசிப்பாங்க. அதுவும் ஒரு குழந்தையா இருந்துச்சுன்னா, குழந்தைய அந்த இறந்து போனது வந்து ஒரு குழந்தையா இருந்ததுன்னா அந்த குழந்தையோட அம்மா அப்பா வந்து அட்டாப்சிக்கு ஒத்துக்கிறதே கிடையாது. ஏன்னா பொதுமக்களுடைய புத்தியில என்னன்னு இருக்குதுன்னா, அட்டாப்சினாவே வந்து உடம்ப வந்து ஒட்டு மொத்தமா கூறு போட்டு முழுக்க முழுக்க அறுத்து எடுத்துட்டு பொட்டலமா தான் கட்டி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன், அப்படின்ற மாதிரியான ஒரு பெர்செப்ஷன் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ இப்படி இருக்கிறப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, நிறைய பேர் வந்து எப்படி அட்டாப்சிக்கு ஒத்துக்க வைக்கிறாங்கன்னா இந்த மாதிரிதான் போய் பேசுவாராம். அவர் பேசுறப்போ என்னன்னா, எங்களுக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு உங்களுடைய குழந்தை இறந்து போனதுக்கு, நாங்களும் வந்து ரொம்ப அப்செட்டாக தான் இருக்கிறோம். பட் எங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து இன்னொரு குழந்தைக்கு வந்துச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணுறது, என்ன ஏது அப்படின்றத வந்து நாங்கள் பார்க்கணும். அதை எங்களால் எப்படி பார்க்க முடியும்னா, இறந்த குழந்தையுடைய ஹார்ட்டை வந்து எடுத்து பார்த்தா மட்டும்தான் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்தோம்னா, அந்த அட்டாப்சியில் பார்த்தோம்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது எப்போ நடக்கும்னா, நீங்கள் வந்து உங்களுடைய ஃபுல் கன்சென்ட் கொடுத்தா மட்டும்தான் இது நடக்கும். நாங்கள் வந்து உங்களை புஷ் பண்ணலை, நீங்கள் பொறுமையாக யோசிச்சு டைம் எடுத்துகிட்டு சொல்லுங்கள் அப்படின்ற நேரத்தில் திருப்பி இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படி பண்ணுறதுனால நாங்கள் பாடியெல்லாம் வந்து கண்ட இடத்துலையும் அறுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்காதீங்க. ரொம்ப சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு, அது மூலமாக நெஞ்சில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு வெறுமனே அந்த அந்த இறந்து போன குழந்தையுடைய அந்த ஹார்ட்டை மட்டும்தான் வந்து வெளியில் எடுப்போம், எடுத்து அதையுமே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு எங்கள் ஹாஸ்பிட்டல்லேயே பேத்தாலஜிஸ்ட் இருக்கிறதுனால அந்த ஹார்ட்டை வச்சு என்ன ஏது ப்ராப்ளம்ன்றத பார்த்து, அடுத்தடுத்து இதே மாதிரியான ப்ராப்ளம்ல ஏதாவது குழந்தைங்க அட்மிட் ஆனாங்கன்னா அவங்கள சீக்கிரம் காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லவும், நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்களாம், அழுதுகிட்டே சரி எங்கள் குழந்தை தான் இறந்து போச்சு, இந்த மாதிரியான கண்டிஷனில் வேற குழந்தைங்க வந்தால் அவங்களாவது நான் பொழைச்சி வரட்டும், அதனால நீங்கள் அட்டாப்சி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்றத சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரியான ஆளுங்களுக்காக அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து பண்ணக்கூடிய ஒரு சலுகை என்னன்னா, ஆம்புலன்ஸை வந்து ஃப்ரீயாகவே அவங்களுக்கு வந்து டெட் பாடியை கொடுத்து விடுறதுக்கு அனுப்பிடுவாங்க. ஆனால் இதில் விஷயம் என்னென்னா, அவர் சொல்ல வர்றது இங்கே வந்து மெடிசன்ன்றது வந்து முக்கியம் இல்லை, கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை எப்படி சொல்கிறோன்றது ரொம்ப முக்கியம், அவங்களோட எம்பத்தைஸ் பண்ணி சொல்லணும் அது ரொம்ப முக்கியம். ஒரு சிலருக்கு இந்த எம்பத்தின்றது வராது, அப்படிப்பட்ட ஆளுங்க டாக்டராக இருந்தாங்கன்னா ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. இன்னொரு டாக்டர் வந்து இதே மாதிரி ஒரு குழந்தை இறந்து போயிருக்கு, அந்த குழந்தையுடைய அப்பா அம்மா வந்து அவ்வளவா வந்து ஃபினான்ஷியலாக சவுண்ட் கிடையாது. ஸோ அவங்ககிட்ட போய் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து இறந்து போன குழந்தைக்கு நீங்கள் வந்து அட்டாப்சி பண்ணீங்கன்னா ஃப்ரீயாக நாங்கள் வந்து ஆம்புலன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லவும், அவங்க அதுக்கு மேலே அவரை பேசவே விடலை. ரெண்டு பேரும் அப்பா அம்மா ரெண்டு பேரும் கையெடுத்து கும்பிட்டுட்டு, எவ்வளவு காசு செலவு வேண்டியதாக இருந்தாலும் நாங்கள் அந்த காசை கட்டிட்டு குழந்தையை தூக்கிட்டு போயிடறோம், தயவு செஞ்சு மேற்கொண்டு எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ இது எதுக்கு அவர் சொல்கிறாருன்னா, ஒரு டாக்டர்ன்றவருக்கு வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு டயக்னாசிஸ் ஸ்கில்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு இமோஷனல் இன்டெலிஜென்ஸும், பேஷண்ட்டை எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் எந்த விஷயத்தையும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுக்கடுத்து வந்து சாப்டர் 61 வந்து கர்ப்சைட் ட்ரீட்மெண்ட். இது என்னன்னா, இது டாக்டர்ஸ் வந்து அதிகமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய யூனிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இது என்னன்னா, நம்ம ஏதாவது வாக்கிங் போயிட்டு இருக்கிறப்ப யாராவது ஒரு ஆள் வருவார், வந்து பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, இது எனக்கு வந்து லைட்டாக அதை தலை சுத்துற மாதிரி இருக்கு, இல்லைன்னா கேஸ் ப்ராப்ளமாக இருக்கு, ஏதாவது ஒரு மாத்திரை கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் வந்து தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க. யாராவது ஒருத்தரை பார்க்கணுன்னா, ஒரு டாக்டரை பார்க்கணுன்னா அவர்கிட்ட வந்து ப்ராப்பராக அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு அவர்கிட்ட போய் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அதுக்கு பிறகு என்ன ப்ராப்ளம் என்ன ஏதுன்றது அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கேசஸும் வந்து அதில் சொல்லியிருக்கிறார். என்னென்னா, அவருடைய பேஷண்ட்டை வந்து அவர் பார்த்துட்ருக்கிறாரு. பார்த்துட்ருக்கிறப்ப அந்த பேஷண்ட் வந்து அவருடைய பாக்கெட்டிலிருந்து ஒரு ரிப்போர்ட் எடுத்து கொடுக்குறாரு. அதை பார்த்ததும் டாக்டர் கொஞ்சம் கோவம் வருது, இருந்தாலும் அதை காட்டாமல் அந்த ரிப்போர்ட் எடுத்து பார்த்துட்டு, உங்களுக்கு பிளட் சுகரில் வந்து ரொம்ப பிளட்டில் வந்து சுகர் லெவல் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த பேஷண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது என்னோட ரிப்போர்ட் இல்லை, என் ஒய்ஃபோட ரிப்போர்ட்டு, நீங்கள் வந்து எப்போ வந்து உங்களை பார்க்க நான் வரணும் அப்போ இதை எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஷயம் என்னென்னா, இவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, வந்தது அவருடைய ஒய்ஃபுக்கு. எதை பற்றியும் சொல்லாமல் வந்து உட்காந்து டாக்டர் ஸ்டெத்தோஸ்கோப் எடுத்து பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் ரிப்போர்ட் எடுத்து நீட்டியிருக்காரு, இதான் என்னோட ஒய்ஃபோட ரிப்போர்ட்டுன்னு. ஆனால் அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வரல. இதுக்கடுத்து ரெண்டாவது கேஸ் ஒன்று சொல்லியிருக்கிறாரு. இதில் என்னன்னா, ஒரு நடுத்தர வயசுக்காரர் ஒருத்தரும் ஒரு வயசான அம்மாவும் வந்து ஒரு பிளட் ரிப்போர்ட்டு எக்ஸ்ரே ரிப்போர்ட்டு இதெல்லாம் எடுத்துட்டு கொண்டு வந்து இவர்கிட்ட கொண்டு வந்து அந்த ரெண்டையும் மட்டும் நீட்டியிருக்காங்க, பிளட் ரிப்போர்ட்டையும் எக்ஸ்ரேயும் மட்டும். இவர் வந்து கேட்டிருக்காரு, நான் உங்களுக்கு முன்னாடி கொடுத்த, ஏன்னா இவருக்கு என்ன ஏதுன்னு தெரியல, நான் முன்னாடி கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்லியிருக்காங்க, இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை டாக்டர், நீங்கள் வந்து இந்த ரிப்போர்ட் ரெண்டையும் எடுத்துட்டு வாங்கன்னு போன வாரம் சொன்னீங்க, அதனால தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாளைக்கு நான் வந்து 50 பேஷண்ட்டை பார்க்குறேன், ஒவ்வொருத்தருக்கும் 50 வித்தியாசமான ப்ராப்ளம் இருக்கும், ஒரு வாரம் முன்னாடி நான் யாருக்கு என்ன எழுதி கொடுத்தேன்னு எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும், அதனால தயவு செஞ்சு வர்றப்போ ரிப்போர்ட்ஸை கையோட எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுக்கடுத்து வந்து அடுத்து ஒரு 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 பேஷண்ட், இது வந்து என்னன்னா ஒரு டோக்கன் நம்பர் 43 வந்து ஒரு வயசானவன் வந்திருக்கிறாங்க. அவங்க பக்கத்துல ஒருத்தர் வந்து 20 வயசுல ஒரு ஆள் நிக்கிறாரு. அவருக்கு வந்து கழுத்தெல்லாம் வீங்கி போயிருக்கு. அவரை பார்த்துட்டு இவர் கேட்டிருக்காரு, உங்களுக்கு தைராய்டு கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்னு. இல்ல சார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. உடனே இந்த அம்மாவை பாக்குறத விட்டுட்டு முதல்ல அவரை கூப்பிட்டுருக்காரு, ஏன்னா கழுத்து ரொம்ப பெருசா இருக்கவும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இவர் பார்த்துட்டு வந்து ஏதோ பெரிய லெவல்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவரை பார்த்து என்ன சொல்லியிருக்காருன்னா, போய் தயவு செஞ்சு ஒரு சர்ஜனை கன்சல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அங்கே போனப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு தைராய்டு கேன்சர் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சு அவருக்கு அந்த ஃபுல்லாக அதை வந்து எடுத்து விட்ருக்குறாங்க. இப்போ இது இது எதுக்கு இந்த இடத்துல சொல்லியிருக்காருன்னா, இது வந்து இவரோட வேலை கிடையாது, இவர் வந்து கார்டியாலஜிஸ்ட், ப்ராப்ளம் இருக்குன்றது இவருக்கு தெரியும், அதனால இவரால் இவரே வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்னு கொடுக்க முடியாது. இவர் வந்து ப்ராப்பராக ஒரு ஆன்காலஜிஸ்ட் அனுப்பி விட்ருக்காரு, அவர் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டு சரியான ட்ரீட்மெண்ட் என்னவோ அதை பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, யாரோ எங்கே பார்க்கணுமோ அந்த இடத்துல பார்க்கணும், தயவு செஞ்சு வாக்கிங் போகிற இடத்துல எல்லாம் அவரோட டாக்டர்கிட்ட வந்து மருந்து கேட்காதீங்க, ப்ரிஸ்கிரிப்ஷன் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து சாப்டர் 70, ஆன்டி ஆன்டிபயோட்டிக்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்கு. இதில் வந்து என்னென்னா, ஒரு 55 வயசுக்காரர் ஒருத்தர் வந்து நல்ல ஹெல்த் கான்சியஸான ஒருத்தர், அவருக்கு வந்து இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் அதிகமாக வந்தது கிடையாது. ஆனால் அவர் வந்து என்னென்னா, திடீர்னு ஃபுட் பாய்சனிங் வரவும், அது ஃபுட் பாய்சனிங், டயரியா, அப்டாமினல் டிஸ்கம்ஃபர்ட்னு எல்லாமே வரவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்ன ஏதுன்றதை பார்த்துருக்காரு. பார்க்குறப்ப தான் அவருக்கு அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து கல்ச்சர் ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்க்குறப்ப என்ன தெரிஞ்சிருக்குதுன்னா, அவருக்கு சூடா மெம்பரனஸ் கோலிட்டிஸ் அப்படின்ற ஒரு டிசீஸ் வந்திருக்குது. இது வந்து கிளாஸ்ட்ரிடியம் அப்படின்ற ஒரு பாக்டீரியம்னால வரக்கூடியது. இது நடந்தப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு அதிகமான அளவுக்கு காஃபும் சோர் த்ரோட்டும் இருக்கிறப்போ ஒரு 5 நாளைக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் இதுக்கு வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் எதுவும் இருந்துச்சான்னா, டாக்டர்கிட்ட எந்த ப்ரிஸ்கிரிப்ஷனும் வாங்கலை. இவர் என்ன சொல்லியிருக்கு, டாக்டர் கேட்டிருக்காரு, ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே ஏன் சாப்பிட்டீங்கன்னு கேட்டதுக்கு, ஆன்டிபயோட்டிக் எல்லாருமே சாப்பிட்றாங்களே, அதை நான் ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அதுக்கு தான் டாக்டர் சொல்ற எக்ஸாம்பிள் என்னன்னா, இன்டிஸ்கிரிமினேட் யூஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் என்ன நடக்கும்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாவை மட்டும் இல்லை, சரி, கெட்ட பாக்டீரியாவை மட்டும் இல்லை நல்ல பாக்டீரியாவையும் சேர்த்து கொண்டுரும். நல்ல பாக்டீரியாவை கொண்டுச்சுன்னா என்ன ஆகும்னா, அதை இடத்துக்கு கெட்ட பாக்டீரியா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பாரிசன் கொடுக்குறாரு. இது எப்படின்னா, ஒரு ஒரு அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் வந்து மோசமான ஆளுங்க இருக்கக்கூடிய ஆளுங்களை வந்து, இது நல்ல 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 மனுஷங்களை வந்து யாராவது கொண்டுட்டாங்கன்னா, அதெல்லாம் சும்மா காலியாக கிடக்குதுன்னா, அதில் எல்லாம் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் தான் வந்து உட்காருவாங்க. ஏதாவது அறகுறையாக இடிஞ்சு போன பில்டிங்லெல்லாம் பார்த்தீங்கன்னா, சமூக விரோதிகள் மட்டும்தான் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவன் பாடியும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், தேவையில்லாத பாக்டீரியாவை கொள்றதுக்கு பதிலாக தேவையுள்ள முக்கியமான பாக்டீரியாவையும் கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆன்டிபயோட்டிக்ஸை வந்து இன்டிஸ்கிரிமினேட்டாக யூஸ் பண்ணாதீங்க, டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ஆன்டிபயோட்டிக் வந்து தயவு செஞ்சு எடுக்காதீங்க அப்படின்னு இந்த சாப்டரில் சொல்லியிருக்காரு. அடுத்து சாப்டர் 72, இதில் வந்து அவர் வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறாரு பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே, தயவு செஞ்சு வந்து டாக்டர்ஸை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணாதீங்க. எதெல்லாம் சொல்லி டிஸ்ட்ராக்ட் பண்ணாதீங்கன்றாருன்னா, முதல் வந்து மெடிக்கல் ஜார்கன் எதுவும் சொல்லாதீங்க எங்ககிட்ட. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எங்கிட்ட வந்து அக்யூட் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லாதீங்க. அக்யூட் பெயின் நீங்கள் எதை நினைக்கிறீங்கன்னா, சிவியர் பெயின். பட் மெடிசன் பார்லன்ஸில் வந்து அக்யூட்னா திடீர்னு வர, சடன் ஆன்செட்டாக வரக்கூடியது அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் போக அக்யூட் ஆன்செட்டுன்றது வந்து மைல்டான பெயினாகவும் இருக்கலாம், சிவியர் பெயினாகவும் இருக்கலாம். என்கிட்ட நீங்கள் வந்து அக்யூட் பெயின்னு சொன்னீங்கன்னா, நான் அதை மைல்டுன்னு நினப்பேனா சிவியர்னு நினப்பேனா. அதனால் மெடிக்கல் ஜார்கனை எங்கிட்ட விட்டுருங்க, உங்கள் பிரச்சனை என்னவோ அதை தெளிவாக புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்லிடுங்க அப்படின்றது முதல் ரெக்வஸ்ட் கொடுக்குறாரு. ரெண்டாவது ரெக்வஸ்ட்டு, உங்களோட டயக்னாசிஸை வந்து, அதாவது டயக்னாசிஸை என் மேலே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. வந்ததும் ரிப்போர்ட்டை தூக்கி என் மூஞ்சியில் வீசிட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்காதீங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றதை முழுசாக என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்கள் பாடியையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸை கடைசியாக பார்க்குறேன், அப்போ தான் எல்லாத்தையும் கோரிலேட் பண்ணி என்ன டிசீஸ்ன்னு என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து சொல்லக்கூடிய அடுத்த ரெக்வஸ்ட் என்ன கொடுக்குறாருன்னா, தயவு செஞ்சு இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த டாக்டரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ண வேணாம். நாங்கள் அதுக்கு பதில் எதுவும் சொல்லாமல் இருந்தாலும் நிறைய டாக்டர்ஸ் வந்து அதை நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறது கிடையாது, அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், கூகுளில் ஏதாவது ஒரு டிசீஸை பற்றியோ கண்டிஷனை பற்றியோ படிச்சுட்டு தயவு செஞ்சு அதை வந்து என்கிட்ட சொல்லாதீங்க. ஏன்னா நான் வந்து மெடிக்கல் காலேஜில் கார்டியாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரெகுலராக வந்து இந்த 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 பர்டிகுலர் ஸ்பெஷாலிட்டி பற்றி பல வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்கேன், பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன், என்ன ஏதுன்றது எனக்கு விஷயம் தெரியும், நீங்கள் பார்த்து வச்சுருக்கீங்கன்றதுக்காக அதை கொண்டு வந்து என்கிட்ட சொல்லாதீங்க, புதுசாக ஒரு ட்ரக் வந்திருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அது மோஸ்ட்லி எல்லா டாக்டர்ஸுக்கும் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும், தேவைன்னு இருந்தால் அவங்களே வந்து நிச்சயமாக அதை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லி முக்கியமான ரெக்வஸ்டாக வந்து பேஷண்ட்ஸுக்கு இது கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் கடைசியாக இந்த இந்த சாப்டரோட நான் முடிச்சுக்கலான் இருக்கேன். சாப்டர் 78 வந்து எக்ஸசைஸ் பற்றி சொல்லியிருக்காரு. இந்த எக்ஸசைஸ்ன்றது வந்து முன்னாடியே பல இடங்களில் நம்ம பார்த்துருந்தோம், அந்த ஹை பிபி, டயபிட்டிஸ், இது மாதிரியான கொலஸ்ட்ரால், இதுக்கெல்லாம் அந்த ஹை கொலஸ்ட்ரால் அண்ட் டயபிட்டிஸ்க்கு வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ஸு, ரெகுலராக வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம். இதெல்லாம் பண்ணோன்னா மெடிசின்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆரம்ப கட்டத்திலே இதெல்லாம் பார்த்துட்டோன்னா இந்த எக்ஸசைஸ் மூலமாக அதையெல்லாம் குறைக்கலாம். அதே மாதிரி எக்ஸசைஸ் மூலமாக வந்து நம்ம பாடியில் வந்து அந்த இது ஒரு ஒரு விதமான ஒரு ரசாயனம் வந்து சுரக்குது. அது வந்து போதைப் பொருளுக்கு அடிமையானவங்க போதைப் பொருள் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பரவச நிலை கிடைக்குமோ அதுக்கு ஈக்குவலான பரவச நிலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து எக்ஸசைஸ் மூலமா இருக்குது. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு நாளும் எவ்வளவு தூரத்துக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து வாக்கிங் பண்ணுங்க. அவர் சொல்றது வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு 150 நிமிஷம், அதாவது 2.5 மணி நேரம் பொதுவா வந்து எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா அதுவே போதும். 150 நிமிஷம்ன்றது ஒரு வாரத்துல 2 நாள் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னாலும் ஒவ்வொரு நாளும் 30 நிமிஷம் மட்டும்தான், 5 நாளைக்கு நீங்க பண்ணீங்கன்னா. அதையுமே 30 நிமிஷம் முழுசா பண்ணணும்னு அவசியம் இல்லை, 15 மினிட்ஸா காலையிலையும் ஈவினிங்கும் 15 நிமிஷம் பிரிஸ்க் வாக்கிங் மட்டும் பண்ணீங்கன்னா போதும், வேற எதுவுமே தேவையில்லை. இது பண்ணீங்கன்னா இது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் கிடையாது உங்களுக்கு, இது வந்து உங்களுடைய வேஸ்ட் ரெடியூஸ் பண்ணுமே தவிர, அதாவது உங்களுடைய இடுப்பு சுற்றளவு அதெல்லாம் குறைக்குமே தவிர உங்களுடைய டயத்தை வேஸ்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த மாதிரி பிரிஸ்க் வாக்கிங் பண்றவங்களுக்கு வந்து 30% கம்மியான சான்சஸ் தான் இருக்குதான் ஹை பிளட் ப்ரெஷர், டயபிட்டிஸ், ஹார்ட் டிசீஸ், ஸ்ட்ரோக் இதெல்லாம் வர்றதுக்கு நார்மல் பர்சன்ஸ்க்கு இருக்கிறத விட 30% கம்மியான ரிஸ்க் தான் ரெகுலரா நடக்கிறவங்களுக்கு இருக்குது. இதே அளவுக்கு சிமிலரான அளவுக்கு டிப்ரெஷனும் ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. டெப்ரெஷன் அதிகமாக குறைஞ்சிச்சுனாவே, அதாவது டெப்ரெஷன் குறைஞ்சிச்சுனாவே செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால 8 to 5 வேலை பார்க்குறேன், எனக்கு டைம் கிடைக்கலன்றவங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஆஃபீஸில் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் நடங்க, நேரம் கிடைக்கிறப்ப நடங்க அப்படின்றது வந்து இந்த சாப்டரில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ நான் முக்கியம்னு எனக்கு தோணுன எல்லா சாப்டர்ஸை பற்றியுமே சொல்லிட்டேன், மிச்சமீதி சாப்டர்ஸ் வந்து வேற நேரம் கிடைச்சதுன்னா நம்ம பார்க்கலாம். இப்போது உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம், இல்ல ஏதாவது கேள்வி இருந்ததுனாலும் கேட்கலாம், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன்.
ஹலோ, நான் ஆரம்பிக்கவேணா?
ஆ, கேளுங்க.
இதுல வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங் டாபிக் ஏன்னு கேட்டீங்கன்னா, அப்பா வந்து ஒரு சித்தா பிசிஷியன் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்ல வந்து ஒரு 2 டாக்டர்ஸ் தெரியும் அப்படிங்கறதுனால வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங் டாபிக்னே நான் சொல்லுவேன். ரொம்ப ரீசெண்ட் இப்போ இருக்கிற கொரோனா டைம்ல வந்து ஒரு ஒரு ஃபேமிலி மெம்பரா அப்பா வந்து எந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறத வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி குட் டாபிக். நீங்க வந்து ஒவ்வொரு சாப்டர்லயும் வந்து சில க்வெஸ்சன்ஸ்லாம் நீங்க வந்து எடுத்து வச்சீங்க. ஸோ இப்போ இருக்கிற இதில் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா சைட் எஃபெக்ட்ஸ் பத்தி பேசுனீங்க. ஸோ அந்த கதையில பார்த்தீங்கன்னா ஆஸ் அ பேரண்டா நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தீங்க. எனக்கு என்னமோ வந்து 4 ஆப்ஷன்ஸ வந்து இப்ப எல்லாரும் யூஸ் பண்றாங்களா போய், மேபி மென்டாலிட்டி ஒவ்வொருத்தங்களோட மனநிலை பொறுத்து என்னால பண்ணலாம், ஃபர்ஸ்ட் டாக்டரை பிளேம் பண்ணலாம், எதனால பண்ணலாம். ஆனா இப்ப இருக்கிறவங்க வந்து முதல்ல வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கறத வந்து ஒரு டாக்டர்கிட்ட கேக்குறது இல்ல, எல்லாருமே நிறைய டாக்டர்ஸ்ட கேக்குறாங்க. அதனால வந்து ஒரு ஒரு இப்ப எல்லாருமே லாஜிக்கலா அதை என்ன பண்றாங்கன்னா ஒரு டாக்டரை நம்புறதே கிடையாது
கண்டிப்பா.
சோ வந்து அதுல வந்து ஒரு 5th ஆப்ஷன் இருக்கு, அது வந்து கடைசி வந்து எதையுமே வந்து டக்குன்னு முடிவெடுத்துட மாட்டாங்க மக்கள். சோ கண்டிப்பா வந்து மல்டிபிள் டாக்டர் கன்சல்டேஷன்ஸ் பண்ணி அத்தனை டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க, ஆமா கரெக்ட் தானா இல்லையானா இல்ல இல்லதானா அப்படிங்கறத வந்து பார்த்தா லாஜிக்கலி ஸ்பீக்கிங் தட் இஸ் கரெக்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய நோய் மாதிரி வந்துருச்சு அந்த பொண்ணுக்கு. ஸோ அதை எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுங்கிறத பார்க்குறப்ப வந்து அந்த பேரண்ட்டை வந்து எஜுகேட் பண்ணுறதுக்கு அதுதான் கரெக்டான வழி. ஸோ எனக்கு அப்படி தோணுச்சு.
ரைட்.
இன்னொன்று வந்து ஈட்டிங் ஹேபிட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து பிள்ளையை வந்து நிறைய சாப்பாடு கொடுத்து வளர்க்குறது அப்படிங்கிறது வந்து எல்லா அம்மாக்களும் வந்து இதாக நினச்சிப்பாங்க. அதுவும் அது அது ரொம்ப உண்மை, நீங்கள் சொல்கிறது நான் மறுக்கவே மாட்டேன். அதில் நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளோட கல்ச்சர்லேயே உண்டு. இப்போ யாராவது நம்ம சாப்பிட்றது கூப்பிட்ருக்கோம், இன்வைட் பண்ணியிருக்கோம், அப்போ நம்ம வீட்டில் வந்து நம்ம பரிமாறுவோம். பரிமாறும் போது வந்து அவங்க வந்து தட்டில் போடுறவங்க வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிட்றவங்க வந்து வேண்டாம் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அதோட நிறுத்துறது கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து அதையும் மீறி நம்ம வந்து அதுக்கு சர்வ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து கண்டிப்பா வந்து அவங்க நம்மளோட கெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அதையே நம்ம மதிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாப்பிட்றவங்க வந்து உண்மையாட்ட சொல்லணும். ஏன்னா சம்டைம்ஸ் அது நடக்காது. ஸோ அதையும் மீறி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் போது அதை மதிச்சு நம்ம ஸ்டாப் பண்ணிடணும் பரிமாறுறத. ஓகே, அவங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கறது அதுவுமே வந்து ஒரு ஒரு ஆடட் திங் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்பெண்டிங் மணி ஃபார் மெடிசன் படிக்கிறது அப்படிங்கிறது வந்து என்னன்னா என்னோட ஒப்பீனியன்ல சொல்றேன், நான் பார்த்ததை வச்சு நான் சொல்றேன். இப்போ நீங்க சொல்றீங்க இதெல்லாம் வந்து தெரியாமலேயே இறங்கினாங்க அப்படின்னு சொன்னா கிடையாது. அவங்க வந்து ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி வந்து 5.5 இயர்ஸ் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் அவங்க இறங்குறாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஏறத்தாழ வந்து அவங்களுக்கு அந்த 5.5 இயர்ஸ்ங்கிறது எப்படி இருக்குன்னா நம்ம பிஇ முடிச்சிட்டோ இல்லைனா வந்து ஒரு ஒரு அண்டர் கிராஜுவேட் முடிச்சிட்டோ நம்ம வந்து நிற்கிறோம்ல, அதே பிளாட்ஃபார்ம்ல தான் அவங்களும் வந்து நிற்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்களால வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த படித்த மெடிசனை வச்சு அவங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப அவங்களுக்குன்னு சொல்லிட்டும் அவங்களோட ஓன் பர்சனாலிட்டி க்ரோத்துக்கும் சரி இல்லைனா ஓன் கரியர் க்ரோத்துக்கும் சரி அவங்க அதோட நிறுத்த மாட்டாங்க. ஸோ அவங்களோட ஆசைகள் அப்படிங்கிறத வச்சுட்டு அவங்க வந்து ப்ரொசீட் பண்ணுறப்ப வந்து மெடிசன் வந்து காஸ்ட்லியாகவும் இருக்குது. இன்னும் ஏன் காஸ்ட்லியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எக்ஸாம்ஸும் கிளியர் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஒரு ஒரு இதை எடுக்க ஒரு ஒரு பர்டிகுலர் குரூப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்குது. அதுக்கு அவங்களுக்கு எப்போ எந்த காலேஜில் படிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சாலுமே அந்த ஆப்ஷன்ஸ் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குன்னா நம்ம கவர்மெண்ட்டே நிறைய அதுக்கு காரணமாக இருக்கலாம். ஏன்னா சீட் அலோகேஷனுங்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ அந்த மெடிசன் படிக்கிறது அப்படிங்கிறது வந்து அவங்க அதை தெரிஞ்சுதான் அவங்க இறங்குறாங்க. பட் அதுக்கு தடையா வந்து நிறைய நிறைய காரணங்கள் நம்ம கவர்மெண்ட்டே அவங்களுக்கு வந்து கொடுக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து எதை பத்தி சொல்லலாம்னு நினச்சேன்னா டாக்டர்ஸ்க்கெலாம் ஒரே ஒரு ஹேபிட் உண்டு. இவர் வந்து அதை சொன்னாராங்கிறது தெரியல, இவர் வந்து பேஷண்ட்ஸ் பற்றி மட்டும் தான் பேசினார். ஸோ இன்ஜென்ரல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எனக்கு எப்படி தோணும், ஏன்னா இன்கேஸ் நம்ம வந்து நம்மளோட ஒர்க்கிங் ஸ்டைல் வந்து ஆர் நம்ம படித்த விதம் நம்மளோட பேக்ரவுண்ட் வந்து நம்ம பார்க்குற விதத்தையும் பாதிக்கும். நம்ம எப்படி மற்றவங்கள பார்க்குறோம் அப்படிங்கிறதும் நிறையா இருக்கும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா எந்த டாக்டர்ஸ்லாம் வந்து யாராவது ஒருத்தங்க வந்து ஒரு மாதிரி ஒரு சீரியல்லையோ இல்லைனா ஒரு ஒரு இதுலதான் ஏதாவது ஒரு டிவில தான் எவனாவது ஒருத்தன் ஏதோ ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருப்பான், அவங்களோட கை வந்து ஏதோ ஒரு போஸ்டர்ல இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இவங்க எல்லாம் வந்து அதையே அவங்களால சகிச்சுக்க முடியாது இந்த சென்ஸ் வந்து அவங்க அதையும் டயக்னோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து டாக்டர்ஸ்க்கு இருக்கும். அடுத்து இன்னொன்னு வந்து பர்சனலா ஃபீல் பண்றது என்னன்னா இப்போ வந்து ஒரு ஒரு டாக்டர் அப்படிங்கிறவங்க வந்து இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஜாப். அதுக்கு ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமா வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா இந்த கரண்ட் சினாரியோல இட் இஸ் குவைட் எவிடென்ட் தட் டாக்டர்ஸ் ஆர் பிளேயிங் அ கிரேட் ரோல், ஹியூஜ் ரோல். ஏன்னு கேட்டீங்கன்னா ரிசர்ச் இஸ் ஆல்சோ பிளேயிங் எ ஹியூஜ் ரோல், பட் தென் ரிசர்ச் வந்து அதோட முடிவு எட்டுற வரைக்கும் டாக்டர்ஸ் வந்து அதை எப்படியாவது வந்து காத்துக்கிட்டோ இல்லைனா தேர் சம்ஹவ் ஆக்டிங் அஸ் அ லைக் அ ப்ரிவென்டிவ் ரோல், ஹவு டு டூ இட் அப்படிங்கிறத எக்ஸிக்யூட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் டாக்டர்ஸ் ஆர் பிளேயிங் எ ஹியூஜ் ரோல். ஸோ வந்து ஒரு ஃபேமிலியில் ஒருத்தங்க வந்து டாக்டராக இருக்காங்க அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சே அந்த டாக்டரை சுற்றி ஒரு 100 பேர் இருக்காங்க. அது வாட் எவர் பி இட், லைக் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியாக இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். நீங்க வந்து ஒரு ஒரு டாக்டரை நம்ம யூஸ் பண்ண கூடாது, எங்க பார்த்தாலும் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்றீங்களா? அது அப்படி இருக்கவே இருக்காது. ஏதாவது ஒரு கேஸ்ல வந்து டாக்டரை வந்து யூஸ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஒரு ஒரு ஃபேமிலியில ஒரு டாக்டர் இருக்குது, யாராவது ஒருத்தங்க டாக்டர் படிச்சுட்டாங்களா, ஐயோ நீ படிச்சிருக்க மாட்டியா, நீ இவ்வளவு படிச்சிருக்க டாக்டருக்கு படிச்சிருக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரியா, நம்மள்ட்ட வந்து மெடிசன் படிச்சிருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து கேட்பாங்க மக்கள். ஸோ அப்படிங்கும் போதுதான் தெரியும் அவங்க ஒரு ஃபேமிலியில வந்து ஒரு டாக்டர் இருக்குதுங்கிறது வந்து அவங்க எங்க போனாலும் கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காக தான் வந்து அவங்க அப்படி நினைக்கிறாங்க. விச் மீன்ஸ் அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாருக்கும் வந்து அவங்கவுங்க ஹெல்த் பிரச்சனை வந்து அப்படியே ஒரு நொடியில காணாம போயிடணும், அதுக்காக பெருசா எஃபோர்ட்ஸ் எல்லாம் போட மாட்டோம் அப்படிங்கறதும் கொஞ்சம் காட்டுது.
கண்டிப்பா
லைக் இது வந்து நான் நீங்க வந்து புக்கு வாசிக்கிறதுல எனக்கு தோணதை சொன்னேன். பட் ஆஸ் சச் இந்த டினி நாயருங்கிறவரும் நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறாரு, ரொம்ப நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறாரு. நான் எனக்கு எனக்கு வந்து அவரோட அவர் எப்படி அரைட் பண்ணியிருக்காருன்னு தெரியல. ஆனால் நீங்க வந்து அதை நல்லா கொண்டு வந்தீங்க. ஆஸ் சச் இந்த புக் வந்து நல்லா இருக்கு, நான் வந்து முடிஞ்சா வாசிப்பேன்.
நன்றி வடிவக்கரசி. ஸோ நான் சும்மா ஒரு ரெண்டு மூணு விஷயம் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்து முதல்ல வந்து எனக்கு இவர் டாக்டர் டினி நாயர் எப்படி தெரியும்னா, கோரா சமூக தளத்தில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் இவர். அதில் இவர் இந்த புக்கில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு மூணு சாப்டர் வந்து அவருடைய எழுத்துல நான் முன்னாடியே படிச்சிருக்கிறேன். நல்லா எங்கேஜிங்காக எழுதக்கூடிய ஒரு ஆள். ஸோ நீங்கள் இன்கேஸ் கோராவில் இருக்கீங்கன்னா டாக்டர் டினி நாயர்னே போட்டிங்கன்னா அவருடைய ஏகப்பட்ட அவர் எழுதியிருந்த இதெல்லாம் வரும், படிச்சு பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய எபிசோட்ஸ் அதுல வந்து இருக்குது. அது மூலமா தான் எனக்கு தெரியும்.
ஓகேண்ணா.
பட் இந்த புக்கை வந்து எனக்கு கொடுத்தது என்னுடைய சிஸ்டர் இன்லா கொடுத்தாங்க, அவங்க வந்து ஒரு டாக்டர். ஸோ அவங்க வந்து இந்த புக்கு படிச்சுட்டு கொடுத்தாங்க, நீங்க படிச்சு பாருங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு எங்கிட்ட கொடுத்தாங்க. அப்படிதான் எனக்கு இது தெரியும். அதே மாதிரி இப்போ நான் இதை எதுக்கு சொன்னேன்னா, நீங்க சொன்னீங்க இல்லையா ஒரு ஃபேமிலியில ஒருத்தர் வந்து டாக்டர் இருந்தாங்கன்னா சுத்தி இருக்கிற 100 பேர் அந்த அவங்கள சுத்தின ரொம்ப நெருக்கமான சொந்தம் இல்லை கொஞ்சம் தூரத்து சொந்தம்லாம் நிச்சயமா கேட்பாங்கன்னு சொன்னீங்க இல்லையா. இது இப்போ ஆக்சுவலி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த பொண்ணுகிட்ட வந்து நிச்சயமா வந்து ஒரு வாரத்துல இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையாவது யாராவது ஒரு சொந்தக்காரங்க ஏதாவது ஒரு ரிப்போர்ட் அனுப்பி இது என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லுமா அப்படின்னு சொல்றது இன்னைக்கு வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இது வந்து அவர் வந்து அந்த அவர் டாக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, டாக்டர் நேரில் போய் பாருங்க, ரிப்போர்ட்டை கொடுத்து பொறுமையாக கேளுங்கன்னு சொல்றாங்க. பட் நம்ம இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் அது எத்தனை பேருக்கு பண்ண முடியும் அப்படின்றது எனக்கு தெரியல. அதனால அதுல நீங்க சொன்னது 100% உண்மை. இது வந்து ஒரு டாக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றதுனால இது எல்லா ஒட்டுமொத்த டாக்டர்ஸோட ரெப்ரஸன்டேட்டிவ் வேர்டா எடுத்துக்க முடியுமான்றது தெரியல. இது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூனு வேணா சொல்லலாம். இல்லை அவர் இன்னொரு விஷயம் சொல்ல வர்றது என்னன்னா, மோஸ்ட்லி அவர் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கார்டியாலஜிஸ்ட். ஸோ அவர் பேசக்கூடியதெல்லாம் வந்து கொஞ்சம் சீரியஸான கேசஸ் அது மாதிரியான விஷயத்த வந்து சும்மா அந்த மாதிரி போதும் போற வழியில போன்ல கேட்காதீங்க, நேரில் போய் நல்லா பொறுமையா உட்காந்து ஃபுல்லா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு டீப்பா பேசி பொறுமையா டயக்னாஸ் பண்ணி அதுக்கு பிறகு பாருங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரோ அப்படின்றது எனக்கு தோணுச்சு. அதுக்கடுத்து நீங்க சொன்னதுல அந்த டாக்டர்ஸ்க்கு வந்து தெரியாம போறாங்களா இல்ல தெரிஞ்சு போறாங்களா, நம்ம அதை பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா. அதுல என்னுடைய மாற்று கருத்து அதுல ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க சொன்ன மீது எல்லாத்தையுமே நான் அப்படியே அக்செப்ட் பண்றேன். அந்த ஒரு விஷயத்துல மட்டும் என்னுடைய மாற்று கருத்து என்னன்னா, நம்ம இப்ப பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்ப ஐஐசியில இருக்கிறவங்கல அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேராவது உங்கள யாராவது 2-3 பேராவது பிளஸ் டூல வந்து பயங்கரமான மார்க் எடுத்திருந்திருப்பீங்க. மோஸ்ட்லி பிஇ எம்பிபிஎஸ் ரெண்டுக்குமே போதுமான அளவுக்கு மார்க்ஸ் இருந்திருக்கும், இருந்தும் பிஇ சூஸ் பண்ணி வந்திருப்பீங்க. அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஐஏஎஸ்சியில ஒருத்தராவது அந்த மாதிரி ஒருத்தவங்க இருந்தாங்க, இப்போ உள்ள இல்லாட்டாலுமே. ஸோ விஷயம் என்னன்னா, நிறைய பேர் ஐஏஎஸ்சின்னு இல்லாம வெளியிலயுமே வந்து இந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்சாலுக்கு நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன். அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில பிஇ படிச்சாலுக்கு வந்து கொஞ்சம் பேருக்காவது எம்பிபிஎஸ்க்கான முழு மார்க் இருந்தும் கான்சியஸா அது வேணான்னு சொல்லிட்டு இதுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா நான் கேட்ட வரைக்கும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, 4 வருஷம் படிச்சோமா, வெளியில வந்தது 40,000-60,000 சம்பளம் வாங்கினோமா போனோமான்னு சொல்ற கோஷ்டி நிறைய இருக்குது. இதை வந்து யாரையும் ஜட்ஜ் பண்றதுக்காக நான் சொல்லலை, ஏன்னா ஜட்ஜ் பண்றதுக்கு நம்ம யாரும் கிடையாது. அது அவன் படிச்சான், அவனோட லைஃப் என்னன்னு அவன் தான் டிசைட் பண்ணணும். பட் விஷயம் என்னன்னா, இதுல முழுக்க முழுக்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவ்வளவு மார்க் எடுத்துருக்க ஆளுக்கு வந்து இது என்ன ஏதுன்றது தெரியாம வந்து இதுக்குள்ள இறங்குறது கிடையாது. மெடிசன் எல்லாரும் படிக்கிறது காரணம் நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒருத்தர் மெடிசன் படிச்சாருன்னா வீட்டில் இருக்கிற அத்தனை பேர் அதை வந்து ஒரு பெரிய விஷயமா பார்ப்பாங்க, பெருமையா பார்ப்பாங்க. ஒரு சொசைட்டிலையுமே வந்து டாக்டருக்கு வந்து இன்னைக்குமே இவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டின பிறகுமே டாக்டர்ஸுக்கு வந்து இன்னுமே மரியாதை மதிப்பு அதெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கு. நீங்க ஆரம்பத்தில் சொன்னீங்க இல்லையா, நம்ம வந்து ஒரு டாக்டர் சொல்றதை வந்து கேட்டுட்டு எந்த முடிவும் எடுக்கிறது இல்லை, செகண்ட் ஒப்பீனியன் இல்லைன்னு ரெண்டு மூணு பேர்கிட்ட கேட்காம எந்த டெசிஷனும் எடுக்கிறது இல்லைன்னு. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ 5, 10, 15 வருஷத்துக்குள்ள நடந்த விஷயம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டாக்டர் ஏதாவது சொன்னாருன்னா டாக்டர் தான் கடவுள், அவர் சொல்றதை அப்படியே கேட்டுக்கிட்டு அவர் சொல்றதை அப்படியே பண்ணிட்டு வந்துருவோம். கரெக்டா?
கரெக்ட்.
இப்போ அந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் என்னன்னா, முன்னாடி வந்து டாக்டர்ன்றத வந்து அவங்க எவ்வளவுதான் சம்பாதிக்கிறாங்க சம்பாதிக்கலைன்றதெல்லாம் அடுத்த விஷயம், எல்லாருமே வந்து அது ஒரு சேவை மாதிரி பார்த்தாங்க. டாக்டரை வந்து கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்த காலம் இருந்துச்சு. எப்போ வந்து ஒரு டாக்டர் வந்து நம்மளை விட கம்மியாக மார்க் எடுத்தவன் பிஇ முடிச்சுட்டு நம்மளை விட அதிகமாக சம்பாதிக்கிறான், பாஸ் பண்ணுறதுக்கே கஷ்டப்பட்டவன் எம்பிஏ படிச்சுட்டு பல லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ அவங்க நினைச்சு வேற மாதிரியான ஒரு இதுக்கு போக ஆரம்பிச்சு, இல்ல எப்ப ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வந்து கார்பரேட்டைஸ் ஆச்சோ அப்போதான் வந்து இஷ்யூஸ், இந்த டிஸ்ட்ரஸ்ட், அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அப்பதான் வர ஆரம்பிச்சது. எப்ப தேவையில்லாத இடத்துல ஸ்கேன் எழுதி கொடுக்குறாங்க, இல்ல நார்மல் டெலிவரி பார்க்க வேண்டிய இடத்துல சிசேரியன் பார்க்க வச்சாங்க. எகைன் நான் வந்து இது உண்மையில நடந்துச்சுன்னு சொல்லலை, இப்படியான ஒரு நெரேட்டிவ் வந்து இது உண்மையாகவும் இருந்திருக்கலாம் உண்மை இல்லாமல் இருந்திருக்கலாம், பட் எப்போ இந்த மாதிரியான ஒரு நெரேட்டிவ் வந்து பப்ளிக்கு வந்து போக ஆரம்பிச்சதோ அப்பவே வந்து அந்த டாக்டர்ஸ் மேல இருந்த ட்ரஸ்ட் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி இப்ப டாக்டர்ஸுமே வந்து ஒருத்தர் வந்து 10 ரூபா வாங்கிட்டு ஒருத்தர் மெடிசன் எழுதிக்கிட்டு இருக்காருன்னா அவரை இன்னுமே மக்கள் வந்து கடவுளா தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. எகைன் அதுக்காக நான் எல்லாரையும் 10 ரூபா மட்டும் வாங்கிட்டு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுங்கன்னு சொல்லலை, பட் அந்த மாதிரியான ஒரு வேலையில் அந்த மாதிரியான ஒரு ட்ராக்ல போக வேண்டிய டாக்டர்ஸ் இருக்கதான் செய்யறாங்க, அவங்களுக்கான ஒரு இது நிச்சயமா தனி. அப்படிப்பட்ட ஆளுங்க வந்து எம்பிபிஎஸ் மட்டும் படிச்சுட்டு ஏதோ ஒரு ஊர்ல உட்காந்து ரொம்ப நல்லா சம்பாரிச்சு அந்த ஊர்லயே சொந்தமா வீடு வாங்கி இடம் வாங்கி ஹாஸ்பிட்டலுக்கும் தனியா சொந்தமா கட்டி செட்டில் ஆனவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எங்க ஊர்லயும் அப்படி ஒரு டாக்டர் இருக்காரு, கிட்டத்தட்ட ஊர்ல அத்தனை பேரும் கடவுள் மாதிரி பார்ப்பாங்க அவர். ஏன்னா ஊர்ல பெரிய லெவல், எங்க கிராமத்துல பெரிய லெவல்ல வசதிகள் இல்லாதப்போ 20-25 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஊர்ல வந்த டாக்டர் அவர், எம்பிபிஎஸ் டாக்டர். இன்னைக்குமே அவர் ஏதாவது சொன்னாருன்னா அடுத்து யார்ட்டையுமே போய் மக்கள் கேட்க மாட்டாங்க. அதே இது ஏதோ ஒரு கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய ஒரு எம்டி டாக்டர் வந்து இதுதான் விஷயம் சொன்னார்னா அதை அப்படியே மக்கள் நம்பணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுடைய டவுட் என்னவா இருக்கும்னா, இவர் உண்மையிலேயே விஷயம் இதுதான் சொல்றாரா, இல்ல இந்த சர்ஜரி கண்டிப்பா பண்ணிதான் ஆகணுமா, இல்ல நம்ம சர்ஜரி பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா 1 லட்ச ரூபா பில்லு வரும்ன்றதுக்காக சொல்றாரான்ற டவுட் மக்களுக்கு வர ஆரம்பிக்குது. சோ விஷயம் என்னன்னா, எப்போ வந்து நம்ம ஒரு விஷயத்துல காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்ப அந்த அடுத்த ப்ராப்ளம் வருதுன்றது என்னுடைய கருத்து. மத்தவங்க அவங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தா அதையும் சொல்லலாம்.
ஆனா புத்தகம் ரொம்ப நல்லா இருந்தது. அது எப்படின்னா, ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு கான்டெக்ஸ்டுக்குள்ளா இல்லாம ஒரு டாக்டரா அவரை எப்படி பாக்குறாரு, அவரோட ப்ரொஃபஷன பர்சனல் லைஃபு சரி, அங்க இருக்க வேலை செய்யறவங்க அப்படி ஃபுல் ஒரு கம்ப்ளீட் பிக்சர் இருந்தது. இதை நான் இந்த புக் நீங்கள் ஒவ்வொரு டாபிக் படிக்கிறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, லாஸ்ட் வீக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல ஷோ யுவர் ஒர்க், அதில் அதோட கிரெக்ஸ் என்னென்னா என்னென்னலாம் நடக்குதோ எல்லாத்தையும் நம்ம டாக்குமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ ஓவர் த டயத்தில் ஒரு ஒரு கண்டென்ட்டு நம்மக்கிட்ட இருக்கும், அதை வச்சு நம்ம ஒரு ஏதாவது பண்ணலாம், ஒரு புக் எழுதலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த புக்கு இந்த புக்கில் நீங்க டிஸ்கஸ் பண்ண விஷயம் பாக்குறப்ப இது எல்லாமே அந்த மாதிரி டெவலப் பண்ண ஒன்னாதான் நான் பாக்குறேன்.
ஆமா,
இது உண்மை. உட்காந்து ஒரு நான் ஒரு 2-3 மாசம் உட்காந்து கம்பைல் பண்ண மாதிரி தெரியல. இது தனித்தனியா ஒவ்வொரு ஸ்டோரியும் ஒவ்வொரு காலகட்டத்துல அவர் எங்கேயோ எழுதி வச்சிருக்காரு, அதை எடுத்து அதனால இதை கம்பைல் பண்ணி ஒரு அருமையான ஒரு ஒரு டாக்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த டாக்டர்ஸ் அவங்களோட லைஃப் பத்தி ஒரு நல்ல புத்தகம் வந்தது.
நன்றி.
நன்றி.
புனிதருவன் பரிதி, உங்களுக்கும் ஏதாவது கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம கூட்டத்தை முடிச்சுக்கலாம். ஓகே, வேற யாருக்கும் எதுவும் கருத்துக்கள் இல்லைன்னா நன்றி, வணக்கம், அடுத்த வாரம் சந்திக்கலாம்.
நன்றி. ஓகே, நன்றி, வணக்கம்.
நன்றி.